நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்பிஏ மீம் ஸ்கூலின் பாட்காஸ்ட். டீக்கட பெஞ்சு நிகழ்ச்சியை வழங்குவோர் ட்ரக்லாட், கேட் மற்றும் ரோபோ. எம்பிஏ மீம் ஸ்கூல் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு டீக்கட பெஞ்சு நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த எபிசோடு வந்து லைக் ரொம்ப பேர் வந்து டிஎம்ல வந்து கேட்டிருந்தீங்க, எப்போ இதை பற்றி எபிசோட் போடுவீங்க, சில பேர்லாம் நோட் பண்ணுறாவே வரல அதுன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து அந்த எலக்டோரல் பாண்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை நான் ஏன் வந்து லேட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, லேட் இன் சென்ஸ் ரொம்ப லேட் இல்லை, இது வந்து நிறையா விஷயங்கள் இதில் கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ வந்து நீங்கள் இன்னைக்குள்ளே தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தந்ததுலேயும் நிறையா கூத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒழுங்காக அது மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோடெல்லாம் இது பண்ணாமல் அது இதுன்னு மாற்றி அதுக்கு மறுபடியும் ஒரு இது போய் வந்து இப்போ தான் அந்த என்டையர் லிஸ்ட்டும் வந்து மேட்ச் பண்ணி அந்த டேட்டாலாம் வந்திருக்கு. ஸோ அது என்டையர் இதுவும் ஒரு சர்க்கிளில் வந்து முடிகிறப்ப மொத்தமாக சேர்த்து ஒரு எபிசோடாக பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது. எடுத்தோடனே ஜம்ப் பண்ணி டக்குன்னு ஒன்று பேசிட்டு போயிடுவேணா, மொத்தமாக அது முடியட்டும். ஸோ ரெண்டு சைட்லேயும் என்ன டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லா வந்து யார் கொண்டு வந்தது, எதுக்காக இது கொண்டு வரப்பட்டது, இதை வச்சு அவங்க என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த லா வந்து லைக் கேஸ் போட்டு ஃபைட் பண்ணது யார், அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீக்கடை பெஞ்சில் வந்து ஸோ ரெண்டு பேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா நம்ம கேட் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து டீக்கடை பெஞ்ச் எபிசோடில் எனக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்காதீங்க அது வரைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் கேட்.
வணக்கம. வணக்கம். வணக்கம் ரோபோ.
வணக்கம். அண்ட் அடுத்ததாக யார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ப்ராமிஸ்லாம் வருஷம் வருஷம் அந்த Q&A எபிசோடில் வந்து ப்ராமிஸ்லாம் தருவார். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பப்போ ஒரு எபிசோட் டீ கடை பெஞ்சில் வந்து என்னோடய தலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ அவர் எப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தலையை காட்டிட்டு போகிற மாதிரி அவ்வளோ பிஸியாக இருக்கார் துபாயில். அந்த எலக்டோரல் பாண்டை பற்றி இது பண்ணுறோம் அப்படின்னோடனே கண்டிப்பாக என்னோடய இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன், என்னோடய கருத்தை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வற்புறுத்தி இந்த எபிசோடுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம ட்ரக்லாட் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ட்ரக்லாட்.
வணக்கம்.
ஆமாம்,
ரொம்ப நாள் கழிச்சு சேர்றதுல ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப நாளா, ரொம்ப மாசம் கழிச்சுறாடி.
ஓகே, ஏதோ
மெரைன் ஆஃபீஸர் மாதிரி ட்ரக்லாட் இப்போ வந்து கடல்ல இருந்து தான் வர்றாரு. போயிட்டு நோய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கேப்டன் வாடிட்டு உள்ள வருவார். 6 மந்த் கடல்ல இருப்பாரு, 6 மந்த் நம்மளோட ஒரு பாட்காஸ்ட் வந்து போவார்.
ஆமா, புதுசா யாராவது கேக்குறீங்கன்னா யாராவது ட்ரக்லாடுன்றாங்க அப்படின்ட்டு இருக்கும். இது புது கேரக்டர் எல்லாம் இல்ல, பல வருஷமாவே இந்த பாட்காஸ்ட்ல இவரும் ஒரு மெம்பர் தான். பட் நீங்க யாராவது புதுசா கேட்டிருந்தீங்கன்னா லைக் ட்ரக்லாடுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளேலிஸ்டே போட்டு வச்சிருக்கோம் நம்மளோட ஸ்பாட்டிஃபைல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டீ கடை பஞ்சு எபிசோடே லைக் 3 பேர் சேர்ந்து தான் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். இல்லை, அந்த ரிலையன்ஸ் எபிசோட தானே ஃபர்ஸ்ட் பண்ணது. ஸோ அதுலேயுமே ட்ரக்லாட் வந்து இருப்பார். ஆமாம். ஸோ யாராவது புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம், ட்ரக்லாட் வந்து பழையாள் தான். ஸோ அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்து இது பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பேச ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பேசிக்காக இதில் என்ன கவர் பண்ண போகிறோன்னா லைக் A to Z ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கோம்.
இதை நம்ம கவர் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதை வந்து நிறைய பேர் கவர் பண்ணிட்டாங்க ரோபோ ஆக்சுவலாக.
ஆமாம், அதுவும் இருக்கு.
நீங்கள் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னோட நீங்கள் வந்து மேஜிக்காக புதுசாக சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா வந்து நான் பார்த்த வர ஓவரியாகவும் சரி ஃபுல்லாக டீப்பாகவுமே சரி நிறைய எடுத்து கவர் பண்ணி போட்டவங்க இருக்காங்க. நம்ம ஒன்றும்
புதுசாக எதுவும்,
ஆமாம், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நம்மளும் பேச போகிறோம். ஆனால் நம்ம பேசுறதுக்கான நம்ம பேசுறதோட முகாந்திரம்னு சொல்லுவோம்ல, அது வந்து வேற மாதிரியான ஒரு கோணத்தில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். சும்மா வெறுமனை வந்து எப்படி வந்து நார்மலான இப்போ நரேட்டிவ் எலக்ட்ரல் பாண்டை சுற்றி இருக்குது அப்படின்னா, இது வந்து கொள்ளடிச்சிட்டாங்க, இது வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் இருக்குது. நம்ம இந்த நரேட்டிவ்குள்ளே போகாமல் இந்த நரேட்டிவ் பற்றி பேசலாம், அதுலேயே நம்ம பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்மளோட மெயினான நரேட்டிவ் எந்த மாதிரி இந்த பாட்காஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இதுல வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா ஃபண்ட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ், எல்லாமே வந்து பிசினஸஸ் இவங்க இதுல ஃபண்ட் பண்றதுக்கான காரணம் வந்திருக்கு இல்லையா. இந்த ஆஸ்பெக்ட்லயும் இந்த ஃபண்ட் இன்வால்வ் ஆன ஆஸ்பெக்டை வச்சு நம்ம பேசும் பொழுது இந்த பிசினஸ்களுக்கு உள்ளாகப்பட்ட நெருக்கடிகள் என்ன, இதுக்கு பிசினஸ்கள் கடைஞ்ச ஃபேவர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்து பேசணும். பேசினப்போ நமக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஒரு பிஸ்னஸ் ஊர்ல நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் ஃபேவரா இருக்கணும், அந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆறதுக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து அந்த அந்த ஊரோட பொலிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்றப்போ, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலியமா என்ன மாதிரியான பிஸ்னஸ் கண்டிஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணலாம். அந்த ஆங்கிள் இருந்து நம்ம போய் அப்படியே இந்த அந்த ஸ்கோப்லயே பாப்போம் அப்படின்னு நான் நம்புறேன்.
அதே பிளேம் கேம் நம்மளும் பண்ண போறது இல்ல. நீ இவ்வளவு வாங்கிட்ட, நான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாரும் பேசிட்டாங்க, அதையும் இதுல பேசுவோம். பட் ஸ்டில் அது தாண்டி நம்ம அந்த ஹிண்டன்பர்க் எபிசோட்ல அந்த ரிசர்ச்சுக்கு இறங்கினப்ப எவ்வளவு விஷயங்கள் தெரிய வந்துச்சோ அதே மாதிரிதான் எனக்கு இந்த எபிசோடும். லைக் உள்ள தோண்டி பாக்குறப்ப இதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க, இந்த பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவங்க எவ்வளவு நேக்கா, அதை பேசுறப்ப அதெல்லாம் பேசுவோம்ல. ஸோ இவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம கவர் பண்ணணும்னு தான் மெயினாக அந்த எபிசோடே பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து கொடுத்துட்டு ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே போகலாம்.
ஓகே, நம்ம அதான் எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு வந்து 2018 வந்து பாஸ் ஆக்கி கட்சிகளுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிஸுக்கெல்லாம் வந்து காசு தேவைப்படுது. அந்த பார்ட்டிஸ்லாம் காசு தேவைப்படுறதுக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு பார்ட்டியை ரன் பண்ணுங்கன்னா அந்த பார்ட்டிக்கு காசு தேவைப்படுங்கிறது உண்மைதான். அது உலக ஃபுல்லாகவே இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஃபண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஸோ அதே மாதிரியான ஃபண்டு வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீமாக தான் இந்த எலக்ட்ரல் பாண்டு வந்து மோதம் வந்து உள்ளே வருது. சரிங்களா, அந்த உள்ளவர் அந்த பாண்டோட முகாம் அந்த பாண்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் தான் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் நீங்கள் எப்படி நீங்கள் போய் பாண்டு வாங்குவேன் அப்படின்னா, நான் போய் பேங்க்ல போய் வாங்கலாம். அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் கிடையாது. அந்த பேங்க் வந்து யாருன்னா எஸ்பிஐ பேங்க். இப்போ நான் வந்து கேட்குறான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா, நான் வந்து அந்த எஸ்பிஐ வந்து ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து எலக்ட்ரல் பாண்டை ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு. சரிங்களா, அப்போ நான் போயிட்டு பேங்க்குக்கு போவேன். பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி கேக்ரான் மேக்ரான் கம்பெனி சார்பாக இந்த கட்சிக்கு வந்து நான் இவ்வளோ பாண்டு வாங்குறேன் அப்படிம்பேன். அந்த ஒரு பாண்டோட மதிப்பு வந்து 1000 ரூபாய் இருக்கலாம், 10000 ரூபாய் இருக்கலாம், இல்லை வந்து 1 லட்சமா இருக்கலாம், இல்லை வந்து 1 கோடியா இருக்கலாம். சரிங்களா,
இதெல்லாம் இருக்கு இல்லையா, கேஒய்சி தரணும் தந்ததுக்கு அதெல்லாம்.
ஆமா ஆமா, இப்போ நான் போனோட சும்மா கொடுத்துட மாட்டாங்க, என்னோட கேஒய்சி எல்லாம் கொடுப்பாங்க. கேஒய்சி எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து வாங்கிடுவேன். இப்போ அந்த பாண்டை வந்து நான் வாங்கிடுவேன். இப்போ ஒரு பாண்டு போனால் 500 பாண்டு வாங்கினா அதோட விலை 500 கோடி. சரிங்களா, இப்போ இந்த 500 கோடி வரைக்கும் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி எனக்கு கொடுப்பாங்க ஆக்சுவலாக. சரிங்களா, அந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யாருக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்தேங்கிறதும் அப்படிங்கிற எந்த விவரமும் அதில் இருக்காது. இதில் வந்து நான் இந்த பாண்டோட மதிப்பு 1 கோடி, அதில் ஒரு சீரியல் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் அந்த நம்பர் தான் வந்து நான் என்ன கொடுத்தேன் என்ன இது பண்ணேங்கிற டீட்டெயிலாம் அது வந்து எஸ்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இப்போ சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பாண்டை வாங்கிறீங்க, இந்த மாதிரி நான் வந்து இப்போ இந்த XYZ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறீங்க. இதை வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த காசு எப்படி அந்த கட்சிக்கு போகும் அப்படின்னா, இந்த பாண்டெல்லாம் இஷ்யூ பண்ணதுக்கு 15 டேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 15 டேஸ்க்குள்ள அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க போவாங்க, இந்த மாதிரி எங்கள் பேரில் எவ்வளோ பாண்டு வந்திருக்கு அதை நாங்கள் ரெடீம் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லுவாங்க, இந்த பாருப்பா உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு பாண்டு, இதை நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷன் கமிஷன் வழியாக அந்த பணத்தை வந்து ரெடீம்னா கேஷ் ஆக்கிடுவாங்க. கேஷ் வாங்கிட்டு வெளில வந்துடும். இந்த கேஷ் எங்கே வந்துச்சு எங்கே போகுது அப்படின்னா, த்ரூ கான்ட்ரிபியூட்டர் வந்து எஸ்பிஐ பேங்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பணம் எலெக்ஷன் கமிஷன் போய் வந்துடும். இப்போ வாங்குறாங்கல்ல, அந்த ரெடீம் பண்ணும்போதும் அவங்களுக்கும் தெரியாது இது வந்து யாருக்கிட்ட இருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இப்படிதான் வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்டுங்கிறது இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி பார்க்கும்போது ரொம்ப இதை வந்து நான் உலகம் ஃபுல்லாக எப்படி நடக்குது அப்படின்ற விஷயமும் நான் பார்க்கணும்னு நினச்சேன். ரோபோ
கேட்குது கேட்குது சொல்கிறா.
அதான் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியாவை பார்க்கணும்னு நினச்சேன். அப்படி பார்க்குறப்போ ஒரு 3 கண்ட்ரியோட எப்படி வந்து கேம்பெயின் ஃபண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி பார்த்தேன். ஒரு UK, ஆஸ்திரேலியா அண்ட் US. சரிங்களா, இந்த 3 கண்ட்ரிலையும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு கண்ட்ரிலுமே டோனர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ் வந்து, இந்த மூணு கண்ட்ரிலையுமே வாங்குறவங்க கொடுக்குறவங்க வந்து அவங்க யாரு என்னங்கிறது பப்ளிக்லி அவைலபிளான ஒரு இது.
ஓஹோ
சரிங்களா. ஆமாம்
ஓகே.
ஆமாம், நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து. அது எப்படின்னா, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன் சரிங்களா. இது மூணு கண்ட்ரி வந்து ஏன்னா இன்னும் பாப்புலரான கண்ட்ரிஸ் யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து இது பண்ணது தான். ஆனால் பல இடங்கள்லையுமே சரி, மெஜாரிட்டியாக வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா டோனர்ஸும் ரிசீவர்ஸும் வந்து விசிபிளாக தான் இருப்பாங்க. வெளிப்படையாக இருக்கும் மக்களுக்கு, மக்களோட அறிவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷனாலாம் அது இருக்கு. அது அப்படிதான் அந்த மெத்தட் இருக்கு. சரி, நிறைய இடங்கள்ல இந்த மெத்தட் வந்து மெத்தட் ஃபிளாலஸா இருக்குங்கிறது வேற, இங்க அந்த மெத்தடே ஓட்டையா இருக்கு அப்படிங்கிறது வேற இல்ல. அதாவது இப்ப நம்ம ஊர்ல, நம்ம ஊர்ல நிறைய ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ராசஸை கடைபிடிக்காமல் நிறையா பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த ஊர்களே இந்த பிரச்சனை இருக்குது. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ப்ராசஸ் படி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டோனர்ஸும் ரிசீவர்ஸும் வெளிப்படையாக வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவிலலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த லிமிட் செட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐயோட கோரிலேட் பண்ணி தான் லிமிட்டே செட் பண்ணுறாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதோட இதுதான் வந்து நீங்கள் அதை ஒரு மேக்ஸிமம் லிமிட் ஒன்று செட் பண்ணுறான்னு வச்சுக்கோம். அந்த மேக்ஸிமம் லிசிட் செட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க, டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற பப்ளிக்கெல்லாம் அதை இது பண்ணுற மாதிரியான இது வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியாவில். அந்த லிமிட்டு ஏன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிபிஐயே ஒரு இண்டிகேட்டிவ் ஃபேக்டர் வச்சு அந்த லிமிட் செட் பண்ற காரணம் என்னன்னா, ரொம்ப அமௌண்ட் போச்சு அப்படின்னா இட் வில் ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்ஸ் தி எக்கனாமி இட்செல்ஃப் அப்படிங்கறதுனாலதான் அதை அப்படி வைக்கிறாங்க.
அதனாலதான் அங்க ஒரு செக் வைக்கிறாங்க இல்லையா, சிபிஐ ஒரு மெட்ரிக்கா வச்சு இது
பண்றாங்க. இதுக்கு மேல குடுக்குற அப்படின்னா மக்களுக்கு காட்டு, நீ குடுக்குற அமௌண்ட் வந்து இட்ஸ் ஒரு பிரைஸ் இண்டெக்ஸ் லைட்டா அந்த அளவுக்கு அதுல ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஐடியா இருக்கு அப்படின்றனால இருக்கப்போ நீ அதை எவ்வளவு குடுக்குறியோ அதை மக்களுக்கே காட்டு அப்படின்ற மாதிரியான மெத்தட்லாம் இருக்கு. ஆனா யா எல்லா இதுலயுமே வந்து எவ்வளவு கொடுத்தா வந்து தெரிய வேணாம், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா தெரியணும் அப்படிங்கிற அந்த கிரைடீரியாலாம் இருக்கு. ஸோ ஆனா நம்ம எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ல மட்டும்தான் ஒரு அனானிமிட்டியை மெயின்டைன் பண்ற மாதிரி கம்ப்ளீட்டா, அதாவது நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் மக்களுக்கு தெரியாது அந்த அண்ணா நீங்க யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. அந்த மாதிரி
பேங்க்கு தெரியும் இல்லையா, பேங்க் வந்து யார் யார் எங்க கொடுத்து, கவர்மெண்ட்டுக்கு தெரியும் பேங்க்னு சொல்றத விட.
ஆமாம், எஸ்பிஐக்கு தெரியும். ஸோ பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியாது அது யாரு எவ்வளோ பேங்க் யார் கொடுத்தாங்கன்னு.
ஸோ இதுல என்ன புரியலனா, இப்ப நீ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீல லைக் நான் யூஎஸ் ஆஸ்திரேலியா அவங்க எல்லாம் வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன்ட்டு. எனக்கு ரீசெண்டா யாரோ ஒருத்தவங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க, அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி இது பண்ணிருக்காங்களாம் சரியா. அத நான் சும்மா ஸ்க்ரோல் பண்றப்ப அவங்க சில எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் எடுத்து இந்தந்த கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி பண்றாங்க, சோ நம்மளும் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கலான்ற இவங்க அந்த அளவுக்கு இதா இருக்காங்கன்ற. இப்ப நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீல்ல, அப்ப இந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீம் கொண்டதுக்கு இவங்க எங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்கன்னு இது தெரியலையே கடைசியில. நீ சொல்றதெல்லாம் ட்ரான்ஸ்பரண்டா இருக்குது, கரெக்ட் தானே?
லைக் டோனர் ரெசிபியன்ட் வந்து இவங்களோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறது எவ்வளவு இதாட்டு நம்ம பண்ண முடியும் அப்படி.
பரவாயில்லடா, நம்ம வெஸ்டர்ன்
ஆஸ்திரேலியாவோ இல்ல அமெரிக்காவோ இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி பாருங்க, ஆனா நீ மிஸ்டர் நம்ம ஃபண்ட் பண்ணலாம் பாத்து கத்துக்கோ அப்படி.
ஏ பரவாயில்ல, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் ஏதாச்சும் சந்தோஷம் தானே பண்ணோம். அதாவது இவ்வளவு நாள் நம்ம வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸை பார்த்து ஒரு ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம் இல்லையா.
ஆ கண்டிப்பா,
உண்மையிலே பெரிய விஷயம்தான்.
அதாவது எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம்னா, மணி லாண்டரிங் பண்றதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்குல்ல, அதை வந்து லீகலைஸ் பண்ணிட்டோம். அதாவது இவ ஒண்ணும் இல்ல, அல்ல இப்ப பொதுவா மணி லாண்டரிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க
அப்படின்னா,
அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம வால்டர் வெயிட் பண்ற மாதிரி நீங்க ஃபேக்கா வந்து அக்கௌண்ட்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஒரு தவறான வழியில சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு சனியா ஒரு சிஸ்டம்குள்ள போட்டு அது வெளியே வர்றப்போ அது ஒயிட் மணியா மாறுது சரிங்களா. இப்போ இதுல அனானிமிட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கனால நீங்க இந்த யாரு வேணா இந்த கம்பெனி இதுல நீங்க பாண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்கு சரிங்களா. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கருப்பு பணம் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க இந்த பாண்டா போய் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பாண்டா போய் வாங்கிட்டீங்கன்னா அந்த பாண்டை எடுக்கிற இடத்துல அது ஒயிட்டா மாறிடும்.
ஆமா கரெக்ட், சிஸ்டம்குள்ள வந்து அது ஒயிட்டா தானே மாறுது, அதுதான் பிரச்சனை.
அது அதாவது இது வந்து எந்த மாதிரினா ஒரு அன்அபிஷியல் கூட கிடையாது. இப்ப ஒரு ஒரு இப்ப ஒரு ஒரு செல் கம்பெனி இது பண்ணி அதுல பணத்தை போட்டு ஒயிட் ஆக்குறாங்க, இல்ல வந்து ஒரு போய் பிசினஸ்ல பொய்யா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல பணத்தை போட்டு ஒயிட் ஆக்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. டைரக்டா நீ
பரவாயில்லன்னா இதுல எனக்கு பேசுறப்பதான் ரியலைஸ் ஆகுது, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கோம் உலகத்துக்கு இல்லையா.
மணி லாண்டரிங் ஆக்சுவலா வந்து நம்மளே வந்து ஒரு
நாங்க இருக்கோம் அந்த மாதிரி, இது எஸ்பிஐ ஓட கேரண்டி நாங்க இருக்கோம் நீ வா.
பரவாயில்லையப்பா
அப்படின்ற
மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவ் யாருமே பேசல பாரு, அதனாலதான் சொல்றது நம்ம மூணு பேரும் உட்காந்து இதை பாட்காஸ்ட்ல பேசணும் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு.
மணி லாண்டரிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல இந்த ஒரு பாண்டனால நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது.
இது ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியும்ல, அவங்க என்ன சொல்லி இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்ட்டு
அது என்ன தெரியாது, அந்த மேட்டர் சொல்லுங்க.
ஓ தெரியாதா, அதாவது அது அப்படி இங்கிலீஷ்ல வாசிக்கிற அப்போதான் ஒரு எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். லைக் வி ஆர் கிளென்சிங் த சிஸ்டம் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பை ப்ரொவைடிங் அ லீகல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம் for individuals and corporations to contribute to political parties. எப்படி the vision statement மாதிரி இருக்கா?
எப்படி transparent எனக்கு புரியவே இல்லை.
legal and transparent mechanism for individuals and corporations to contribute to political parties.
எப்படி இது
transparent? legal and transparent mechanism. mechanism தான் transparent, data இல்ல. அத வந்து clear-ஆ mention பண்ணுங்க. நீ எதுக்கு வந்து ஒளிச்சு ஒளிச்சு குடுக்கணும்னு இல்ல, இனிமேல் ஓபனாட்டு ஒரு மெத்தட் வைக்கணும், நீ அப்படி குடுத்துக்க அப்படிங்கிற.
ஆமா இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பணம் குடுக்கணும்னு வச்சுக்கோங்க,
முன்னாடி இருந்த கம்பெனி ஆக்ட்ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு கம்பெனி எவ்வளவு குடுக்கலாம், அதோட அப்பர் லிமிட், ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளவு குடுக்கலாம், அப்படி கொடுத்தா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அது அவங்க மென்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஓரை பண்ணி இந்த மாதிரி இங்க ஒரு புது பில்லு இவங்க கொண்டு வந்தாங்க, ஃபினான்சியல் ஏஜிங் சாதியில.
இவங்க என்னென்ன இதெல்லாம் இந்த இதை எங்க காமிக்கிறாங்க தெரியும்ல, இந்த அமௌண்ட்லாம் லிஸ்டட் கம்பெனிஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்களா, மிஸ்செலேனியஸ் இது அதர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மூணு நாலு கம்பெனி லிஸ்டட் டேட்டா போட்டிருந்தாங்க, லிஸ்டட் கம்பெனியோட டேட்டாலாம். அதுல அது இந்த எலக்டோரல் பாண்டோ பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கோ வந்து எந்த கேட்டகரிகளுக்கு போடுறது அப்படின்னு தெரியாம அதர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடா பாவிகள் அப்படின்னு இருந்துச்சு. அதை
பார்த்தோன்னே தெரியல உங்களுக்கு,
ஒரு கம்பெனி வந்து பெண்ணு வாங்குறதோ இல்ல பெட்ரோல் அடிக்க பைசா கூட அக்கௌண்ட்ல ஒரு இது வராது.
இது வந்து டாக்ஸ் எக்ஸெப்ஷன் தெரியுமா, அது அதாவது ATGG ATGGB கார்பரேட்டுக்கு வந்து இது டாக்ஸ். அந்த அங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு செக்ஷன் 13A படி ரெண்டு சைடுமே ஒரு மணி டிரான்சாக்ட் ஆகுது. மீன்வைல் ஐ ஆம் பேயிங் டாக்ஸ் வித் மை கூகுள் பே ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் அப்படியே ஒரு விஜய் ஸ்டெப் ஒன்று போட்டுக்கிறேன் நடுவில். மீன்வைல் ஐ ஆம் பேயிங் ரெண்டு இடத்துலயுமே டாக்ஸ் இல்லைங்க, கார்பரேட்டுக்கும் இல்லை அந்த இடத்துல, அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி காசு போடலாம் அவங்களுக்கும் இதுல வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன். என்னோட கேள்வி என்னன்னா இந்த ஸ்கீம் மேல எதுக்கு நீங்க டாக்ஸ் எக்ஸம்ஷனா இதை கொண்டு வரணும்ன்றது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்றது இருக்கு.
கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு இது சோல், இதோட மோட்டிவேஷன் ஃபுல் ஃபண்டும் பார்ட்டிக்கு செல்லும் போகணும்.
அந்த இதை கட் பண்ணி டாக்ஸ் ரெவன்யூ நீங்களே கட் பண்ணி விட்டீங்க இல்லையா அந்த இடத்துல,
அது வேணும் டைரக்டா எல்லாமே பார்ட்டியோட ரிசர்வ்க்கு போயிடும்.
அது இன்னொரு மேட்டர் சொல்ல வரேன். இப்ப அந்த 15 நாள்ல போய் நீங்க ரெடியூம் பண்ணணும் இந்த பாண்டை, அப்படி பாண்ட ரெடியூம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், PM ரிலீஃப் ஃபண்டுக்கு போயிருமா, அது
PM கேர்ஸ்க்கு போயிரும். ஆமா
PM கேர்ஸ்க்கு போயிரும். அதாவது
அதோட டேட்டாவை கூட நீங்க பாக்கலாம், 22,100 சம்திங் வந்து ரிடீம் ஆயிருக்கு, ஜஸ்ட் ஒரு 183 பாண்ட்ஸ் தான் PM ஃபண்டிங்கு போயிருக்கு.
இல்ல இல்ல அந்த ரூலே அவங்க பல தடவை வளைச்சிருக்காங்கன்றேன், பதினஞ்சு நாள்ல ரிடீம் பண்ணுன்றத இவங்க இஷ்டத்துக்கு 25 days ஆக்கிக்கலாம், 30 days ஆகும். இவங்களுக்கு தேவையானப்ப அதை வளர்ச்சிருக்காங்க அப்பப்ப.
சாரி பாஸ், முன்னாடி தூங்கிட்டேன், இன்னைக்கு 15 நாள் கழிஞ்சிருச்சு, கொடுத்துரு.
எனக்கு எல்லாமே ஓகே, பட் இது இன்டர்வியூஸ் பண்றப்ப அவங்க சொன்னதான் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. நாங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா
பண்ணப்போ இல்ல, இப்ப கூட ஒரு 2 last week நினைக்கிறேன், நம்ம அமித்ஷா போட்டிருந்தாங்க. இப்ப ஒரு இதுல அவங்கள்ட்ட கேட்டிருந்தது, இது எப்படி இது பண்ணிருக்கு, இப்போ டேட்டா தான் ரிவீல் ஆயிருக்கு என்ன. அப்ப கூட அவங்க அட்வகேட் பண்றாங்க, இந்த கம்பெனிஸ் இந்த பார்ட்டிக்கு இவ்வளவு கொடுத்தாங்கிற டேட்டா வெளியில தெரிஞ்சுதான் ஃபியூச்சர்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கம்பெனிஸுக்கு இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அது த்ரூ ப்ரெஷர் வரலாம், அதனாலதான் அதை அண்ணா வந்து மிஸ்ஸா இருக்கணும்.
இல்ல இது பார்ட்டிக்கு டொனேட் பண்றது அனானமஸா இருக்குது வந்து, இது வந்து நான் இன்னொரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டி எனக்கு டொனேட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுட்டா வந்து
அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போது அவங்கள ப்ரெஷர் பண்ணுவாங்க,
அந்த பிரச்சனை போவோம் அப்படின்னு சொல்றத காரணத்தை வந்து நம்ம ஏன் ஏற்க முடியாது அப்படின்னா, இந்த பார்ட்டிஸ் வந்து உங்களுக்கு டொனேட் பண்ற ஒரு பார்ட்டி வந்து ஒரு கம்பெனிக்கு டொனேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டொனேட் பண்றது மூலியமா அவங்களுக்கு சில ஃபேவர்ஸ் நடக்குது இல்லையா, சில ஃபேவர்ஸ் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா, இது இது ஒரு நான் லிஸ்டட் கம்பெனியா இருக்க வர பரவாயில்ல சரிங்களா. இதை வந்து நம்ம மணி லாண்டரிங் ஆஸ்பெக்ட்ல விட்டுருங்களேன். இப்போ இது லிஸ்டட் கம்பெனிஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது லிஸ்டட் கம்பெனிஸா இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ டொனேட் பண்றது இவங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றப்போ நீங்க அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபேவர் நடக்கிறப்போ, இது அனானிமிட்டியா இருந்துச்சுன்னா மேபி மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது இல்லாம இருக்கும். இவங்க எல்லாம் லிஸ்ட் இப்போ இந்த இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டாப் 5 செக்டர் ஃபார்மா, மைனிங், ஸ்டீல், டெலிகாம் இதெல்லாம் டாப் 5 செக்டர், சிமெண்ட் சரிங்களா, இதெல்லாம் டாப் 5 சிமெண்ட்
இதெல்லாம்.
நீங்க இப்போ போர்ட்ஃபோலியோ போய் கொஞ்சம் அப்படியே மேலே மாத்தினீங்கன்னா, இந்த செக்டர் சைடு மாத்தினீங்கனாவே உங்களுக்கு வந்து லிஸ்டட் இதுல இருக்கு லிஸ்டடுக்கு போய் அப்படியே போர்ட்ஃபோலியோ மாத்தினீங்களாலே உங்களுக்கு அப்படி ஒரு அஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இந்த ஒரு இந்த காரணத்தை அவங்க வந்து அனானிமிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான லிஸ்ட் எடுத்துக்கு வந்து இது போடுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா. அப்படி அப்படி அந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியற அளவுக்கு எனக்கு ஐடியாவா இல்ல, இது ஏன் அனானிமிட்டியா நான் இதை பண்ணணும்.
இது யாரோட ஃபேவருக்கு பண்றாங்க, கவர்மெண்ட் ஓபனா சொல்றாங்க கம்பெனிக்கு பிரச்சனை வராம இருக்கிறது, அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சிட்டிசனோட ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு வேல்யூ இல்ல, ஆனா கம்பெனியோட அனானிமிட்டிக்கு வேல்யூ இருக்கு.
அதான் நீங்க அப்ப அதான் நீங்க வந்து ஃபேவர், அதாவது ஒரு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணிட்டா அந்த கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணிடுவீங்க அப்படிங்கறதுனால நீங்க அந்த அதை ஃபேவர் பண்ணிடுவீங்கனாலே அது ஒரு தப்பாச்சே, அது அது ஒரு ஒரு ஃப்ராடுத்தனமாச்சே. அது வந்து உங்களோட எந்த பொலிட்டிக்கலி நான் எனக்கு வர டொனேஷன் மூலியமா வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கூடாது. இப்போ இனிமே இந்த ஸ்கீம்ல பிரச்சனை இல்லை சரிங்களா, அந்த ஸ்கீம்ல பிரச்சனை இல்லைன்னு சென்ஸ் இந்த ஸ்கீமே ஒரு ஃபால்ட்டியான ஸ்கீம் தான். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காசு வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம், வாங்குறோம் கொடுத்தா வாங்க கொடுக்காட்டு வாங்கறதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் காசு வாங்குறதுனால மட்டுமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு சில ஃபேவர்ஸை ஒரு பிஸ்னஸுக்கு பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த பிஸ்னஸோட சுற்றி இருக்கும் காம்படிஷன் அடிவாங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்காக அந்த பிஸ்னஸ் ஒரு அமௌண்ட் உங்களுக்குள்ளே வந்து போட போகுது சரிங்களா. இந்த மாதிரி நிறைய பிசினஸ்லாம் நம்ம போக பேசுவோம், நிறைய பிசினஸ்க்குலாம் ப்ராஃபிட்டே இல்லை ஆனாலும் கொண்டு காசு கொடுத்துருக்கோம்.
இதெல்லாம் கடைசியில் பேசலான்றதே, முதல்ல வந்து இவங்க ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் தான் அதெல்லாம் எனக்குலாம் அந்த ஏர்டெல்லாம் நிறைய இருக்கு கேட்க வேண்டியது, கண்டிப்பாக பேசுவோம் அதை பற்றிலாம். இப்போ அதை ஃபஸ்ட்டு சொன்னேன்ல லைக் இதை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ற விஷயத்துலேயே எனக்கு டவுட்டு. நீங்கள் வந்து பேசுறது ஒரு லீகல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம் இருக்கணும் கம்பெனிஸ் வந்து ஃபண்டு பண்ணுறதுக்குன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன டவுட்னா அதை ஏன் நீங்க மணி பில்லா பாஸ் பண்ணீங்க அப்ப இந்த ட்ரக்லாட் அப்படியே சொல்லுங்களேன், அது என்ன என்னென்ன கூத்து பண்ணாங்கன்ட்டு அவ்வளவு ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டா நீங்க இருக்கீங்கல்ல.
அது என்னன்னா இப்ப லோயர் அப்பர் ரெண்டும் உண்டு, இப்போ இவங்க பண்ணது 17-18 பட்ஜெட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஜெட்லி இருக்கும்போது பண்ணது, இதை மணி பில்ல இது பண்றது. இது பண்ணாங்கன்னா பார்லிமெண்டோட ப்ராசஸ், ஒரு பில்லு பாஸ் ஆகக்கூடிய சர்டன் ப்ராசஸ மணி பில்லு ஓவர்லாப் பண்ணும். அதாவது ராஜ்யசபால எக்ஸம்ப்ட் ஃப்ரம் ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபால இருக்கவங்களோட அப்ரூவல் இதுக்கு வேண்டாம்,
டிஸ்கஷனுக்கே போகாது இல்லையா, எதுவுமே
போகாது, பாஸ் பண்ணுவாங்க பாஸ் ஆகும் அவ்வளவுதான். லோக்சபால இது பண்ற மணி பில்ஸுக்கு கமாண்ட் பண்ற அத்தாரிட்டி ராஜ்யசபாக்கு இல்லை. சோ ராஜ்யசபாக்கு வந்தாதான் இன்னும் நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும், இன்னும் நாலு கட்சியில் என்னத்தையா பேசணும், இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை டைரக்டா போடுறோம், பில்லு பாஸ் பண்றாங்க அவ்வளவு.
அப்ப டிரான்ஸ்பரண்டா தான் பண்ணிருக்காங்க, கரெக்ட் தானே?
ஆ டிரான்ஸ்பரண்டா பண்ணிருக்காங்க, அது பக்காவா பண்ணிருக்காங்க, உங்களோட பவர்ல அதை பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே அது ஒரு வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் தான் இது பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பப்ளிக் மணி இது பண்ற, பப்ளிக் மணியில ஒர்க் ஆகுற பில்ஸ் வந்து மணி பில்லுல கொண்டு வரக்கூடாது, அது நார்மல் பில்ல தான் கொண்டு வர, அது வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 110 அப்படின்னு இது இப்ப இது பண்ணிருக்காங்க.
இது வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னது கரெக்டா?
இது சுப்ரீம் கோர்ட் இப்ப சொல்லியிருக்குது, அவங்க கமெண்ட்ல சொல்லியிருக்குது, அதை ஸ்கிராப் பண்றது கூட ஒன் ஆஃப் தி ரீசன். பட் அது பாஸ் ஆகும் போது ராஜ்ய லோக்சபால மணி பில் தான் பாஸ் ஆயிருக்கு.
இதுல எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு? அது எனக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப, நீங்க ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இதை கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து கார்பரேட் இது பண்ற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஆர்பிஐ மட்டும்தான் பாண்ட் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சா, சரியா?
அந்த இதையுமே இவங்க அமெண்ட் பண்ணிட்டாங்க.
அதத்தான் சொல்றேன், அந்த இதையே அமெண்ட்
பண்ணி அதோட கன்சர்ன்ஸ் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தாங்க, இது வந்து இல்லீகல் மணி டிரான்சாக்ஷனுக்கும் ஃபாரின் மணி லாண்டரிங்க்கும் எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம் அப்படின்னு. இல்ல ஆர்பிஐ இனிஷியலி வந்து இதோட அவங்களோட கன்சர்ன்ஸ் இது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பாண்டு நீங்க கொண்டு வந்து அது அவங்களோட ரேடார்க்கு கீழே வராம டைரக்டா போகிறது மணி லாண்டரிங்கும் அனானிமஸ் ஆக்டிவிட்டிஸுக்கும் இது பண்ணுவோம் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி ஒன் விஷன் ஒன் கோல் அப்படின்னு கவர்மெண்ட் திரும்பவும் அதெல்லாம் கேட்காம மணி பில்ல பாஸ்.
இது ஆர்பிஐ வந்து டிமானிட்டைசேஷன் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லலையா, கேட்டாங்களா? அதை மட்டும் அதேதான் இதுவும்
வந்தான். சரி, இந்த கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே இதுன்னு இல்ல, எலக்ட்ரல் பாண்டுன்னு இல்ல, எல்லா விஷயத்திலயுமே ஒரே ஒரு இது உங்களுக்கு எப்பவுமே யாரு என்ன சொல்லு நான் செய்வேன் எனக்கு தோணுச்சு செய்வேன் இந்த ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு கவர்மெண்ட்.
சில நல்ல நல்ல அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எனக்கு அதுவே புரியல, ஆர்பிஐக்கு தான் என்டையர் பவர் இருந்திருக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு, அதையே அமெண்ட் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் வந்து நாங்கள் பேங்க்கை கூட ஆத்தரைஸ் பண்ணலாம் எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எது கூட கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னா உங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அது கான்ட்ரடிக்ட் ஆகுதுல்ல அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற விஷயம். என்னடா அந்த லாவையும் வச்சிருக்கீங்க ஃபினான்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லி இதையும் அமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ரெண்டுமே இருக்கிறது தான் இதுல பிரச்சனையே. ஏன்னா இதுல நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீ வாங்குற பாண்டுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, நீ எவ்வளவுனாலும் கண்ட மணிக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இஷ்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சுல ஃபர்ஸ்ட் PDF ஃபண்ட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ண சொன்ன, நான் என்ன யோசனா என்னடா ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த லாலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து டைரக்டா இங்க டொனேட் பண்ண முடியாதான், ஆனா அவங்களோட இந்தியன் சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும்ல
சோ
அந்த மாதிரி டொனேட் பண்ணிக்கலாமா? எனக்கு அதான் நான் யோசிச்சேன், என்ன ஒரு ஃபாரின் கம்பெனி நேம் கூட உள்ள மாட்டவே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சோ அப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஃபாரின் கம்பெனி டைரக்டா கொடுக்க முடியாது, ஒரு இந்தியன் சப்சிடரி மூலமா தான் அந்த இது வந்து இங்க கொடுக்க முடியுமா. அதே மாதிரி பேங்க் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியும் அந்த ரூல்ல ஃபினான்ஸ் ஆக்ட் இதுல அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா எய்தர் கோர்ட் ஆர்டர்ல ஏதாவது கேட்டாலோ இல்ல லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஏதாவது கேட்டா மட்டும் கொடுத்தா போதுமா. இப்ப அந்த இடத்துல வந்து இந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சியும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க அப்படின்றது வந்து சூப்பரா இதாயிருச்சு.
நீங்க அந்த டேட்டா டைம் லைன் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் ஈடி போறாங்க, அதுக்கப்புறம் கம்பெனி எஸ்பிஐக்கு போறாங்க, அப்புறம் பார்ட்டி எஸ்பிஐக்கு போறாங்க, அப்புறம் ஈடி கம்பெனில இருந்து வெளியில போறாங்க. இது வந்து ஒரு டைம் லைன் ஆஃப் ப்ராசஸ்.
ஐயோ ஐயோ,
இது வந்து காசு கொடுக்க மாட்டோம், ஆபீசர் உங்களுக்குள்ள போ, ஆபீஸ் ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்ப இடி ரெண்டு அடி அவன் பறந்து வந்து சைன் போட்டுட்டு போயிருவான்.
அதுதான் நடந்திருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எய்தர் லோக்சபா எலெக்ஷன்லயோ இல்ல ஸ்டேட் எலெக்ஷன்லயோ ஏதோ ஒண்ணு வந்து 1% ஆஃப் ஓட்ஸ் அது வச்சிருக்கணுமா, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி அவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த 15 நாள்ல என்கேஷ் பண்ணுன்றதெல்லாம் அதெல்லாம் ஓன் கட்சிக்கு என் கட்சிக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க டுவர்ட்ஸ் எலெக்ஷன் அந்த க்ளோஸா இந்த எலெக்ஷன் வர அந்த மாசம் எல்லாம் இருக்குல்ல, பல தடவை இவங்களே அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி எல்லாம் இது பண்ணிருக்காங்க. 15 days or 30 days ஆகுறது, அப்புறம் ஒரு டைம் லைன் வச்சிருப்பாங்களே எஸ்பிஐ வந்து எப்பப்ப எலக்ட்ரல் பாண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு,
அது எப்பப்போ இவங்களுக்கு தெரியும்.
அதாவது யூஸ்வலி 2 times or 4 times, பட் எலெக்ஷன் டைம்ல நிறைய டைம் பண்ணிக்கணும்.
இருக்கும் ஒரு விஷயத்த பண்ண சொல்றதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அது இவன் தோ சொல்றேன்னா அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம அது ஒரு இன்டிபெண்டன்ட் பாடியை ஃபோர்ஸ் பண்றதுக்கு நம்ம நம்ம பாடிக்குள்ளேயே ஈஸியா நம்மளோட இதுக்கு மாதிரி எஸ்பிஐ கீழே கொடுத்துட்டா அப்ப பிரச்சனை இல்லை தானே. சோ
எஸ்பிஐனா நம்ம காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இல்ல,
ரொம்ப டீப்பான திங்க் பண்ணலாம் இல்ல,
இங்க போனா பிரச்சனை அப்ப இங்க பில்ல
அவ்வளவுதான்.
அது அதெல்லாம் தெளிவா யோசிச்சிருக்காங்கடா, கரெக்ட் தான். அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது எந்தெந்த இடத்துல ஏன் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா. அதான் நீங்க சொல்ற மாதிரி ஆர்பிஐ வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, அங்கே போய் பிரசர பண்றதுக்கு நானே இது பண்ணிக்கிறேன், பேங்க் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். பேங்க் நீ போட்டு பிளந்து எடுத்துக்கலாம்ல என்ன வேணாலும், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்றாலதான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்குது. இதோட சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த இதுதான், இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா உங்க ப்ராஃபிட்லயே வந்து ஏதோ இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் நீங்க டொனேட் பண்ண முடியும்னு ஒரு கணக்கெல்லாம் இருந்துச்சாம். கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ வச்சு அங்க ஒரு கால்குலேஷன் அவங்க போட்டு இதுக்கு மேல தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
சேம் ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு லிமிட் இருக்கும்போது, அது ஒரு லோவர் லெவல் லிமிட்டா இருக்கும்போது அவங்களோட காசு கூடுதல் கொடுத்து ஃபேவர் கூடுதலா வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்ப அப்படி இல்லைல்ல,
இப்ப ஃபேவர்க்காக மட்டும் தானே கொடுக்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி
இவங்க இன்னொன்னும் பண்ணிருக்கலாம், ஆன்லைன் பிட்டிங் சிஸ்டமா கொண்டு வந்திருந்தாங்கன்னா
இந்தியா இன்னொன்று வந்து ஏடிஆர்னு ஒரு இது இருக்கு, ஓகே, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு என்ஜிஓ மாதிரி. அப்புறம் தான் இதில் என்ன சர்ப்ரைசிங்க தெரியும்ச்சுன்னா, லைக் இந்த ஏடிஆர் வந்து ஐஏஎம் ப்ரொஃபஸர்ஸ் நடத்துகிறதாம் ஃபுல்லாக, ஐஏஎம் அகமதாபாத். கரெக்டாக தெரில எந்த இதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில, பட் அதில் உள்ள இருக்க மெம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இதை நீங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் காசு வாங்கியிருக்காங்க, சரியா? சில பேர் வந்து டிஃபென்ஸ் ஆடுறாங்க, நான் வந்து கம்மியாக வாங்கியிருக்கேன், இவங்க வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. இது எனக்கு அதுதான் புரியல, டேய் எல்லாருமே தான் இதில் வாங்கியிருக்காங்க சரியா? இவங்க பேசுறது வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து அதிகமாக வாங்கிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இதில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரே ஒரு பார்ட்டினா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போட்டதே அவங்க தான், ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்ல இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு எதிராக 2000 அந்த பில் பாஸ் ஆச்சுல, அவங்க அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு வந்து என்ன ஒரு ரூல் இருக்குன்னா, நீங்கள் டெசிக்னேட்டடாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்ல அந்த லா படி எஸ்பிஐயில், அவங்க அதையே ஓப்பன் பண்ணாமல் லிட்டரியாக அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து இது வரைக்கும் அவங்க காசு வாங்கினதே கிடையாது. ஸோ அவங்க கேஸ் போட்டு இது பண்ணி இழுத்துடுச்சு. இப்போ இது முடியவே இவ்வளோ நாள் இருக்கு. ஆக்சுவலா 2017 எவ்வளோ வருஷம் ஆச்சு, நம்ம காலேஜ் படிக்கிறப்ப இதானது.
காங்கிரஸும் அப்போஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்பன்னா இந்த நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு வியாபாரம் பெருசா நடக்கல போலயும் நமக்கு இது அப்போஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம்.
இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கட்சி வயசு பார்த்தா ரொம்ப அதிகபட்சமாக வாங்கியிருக்கிறது வந்து இதுதான் பிஜேபி தான், 6060 கோடியா?
ஆமாம்,
அதுக்கு அடுத்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்கடுத்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் பாரத் ராஷ்டிரா சமிதினு ஒன்று, அப்புறம் பிஜு தண்டல் தாள்னு, அப்புறம் டிஎம்கே வந்து, அப்புறம் எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கானா தேச பார்ட்டி, அப்புறம் சிவசேனா. இதுதான் டாப் டென் கட்சி. இந்த இந்த இவங்க ஒரு 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 ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அதிகமாக வாங்கலை நீங்க அதிகமா வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க.
இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்தப்ப என்னென்ன பேசினாங்க ஞாபகம் இருக்கா? அந்த கனெக்ட் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் விட்டப்ப மிஸ்மேட்ச்டா ஒரு பிடிஎஃப் விட்டாங்களே.
ஆமா,
அப்ப அப்பலாம் ரூலிங் பார்ட்டி என்ன மாதிரி பேசுறாங்க தெரியுமா? அப்ப கரெக்டா வந்து இந்தியா கான்க்ளேவ் வேற நடந்துட்டு இருந்துச்சு. ஐயோ, அவங்க சொன்ன இதெல்லாம் இருக்குது, எல்லாம் மறக்கவே மாட்டேன் சத்தியமா. எங்கள்கிட்ட வந்து 303 எம்பி தான் இருக்குது, நாங்க வந்து 6000 கோடி வாங்கியிருக்கோம். நீங்க மத்த எம்பிஸ்க்கு வந்து டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா அது 10,000 கோடி அப்படின்றாங்கடா, சம்பந்தமே இல்லாம என்ன லாஜிக்ல இப்படி பேசுறாங்க எனக்கு புரியவே இல்லது.
கனெக்ட் ஆனது 12,000 கோடி தானேங்க?
இல்ல, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு இருக்க எம்பிஸ் வந்து
300 பேருக்கு 6000 கோடி தான் கிடைச்சிருக்கு, இவங்க 3 பேரை வச்சுட்டே 1000 கோடி எடுத்திருக்காங்க. அப்ப அவன் தான் பெரிய கிள்ள.
என்னடா லாஜிக் இது?
நீ எல்லாமே எம்பிஸ் கொண்டு போனது இல்லையே, அது
கட்சிக்கு வர்றது வந்து நீ எப்படி எம்பியோட முதல்ல சேர்க்க முடியும் எனக்கு அதுவே புரியல. ஏன்னா இப்ப கடைசியா வந்த லிஸ்ட் படி நீ பாத்தீங்கன்னா 60% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆனதே வந்து ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான், பிஜேபிக்கு தான், 2018 இருந்து. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, அவங்களுக்கு 2019 கிடைச்ச ஓட் பர்சன்டேஜ் வந்து 38% தான். ஸோ அது நீ எப்படி அதையும் கோரல, இவங்க கோரலிஸ்ட்னே தப்புன்ற நம்ம ஒரு இது பண்ணுவோம்ல, XY எடுத்து எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய்னு சொல்லி பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்க எடுத்த கோரிலேஷன் ஃபேக்டர்ஸே தப்பு எக்ஸ் ஒய்ன்ட்டு.
அதாவது நான் இன்னொன்னு இதை சிம்பிளா இது பண்ணலாம். த ஃபேக்ட் தட் ரூலிங் பார்ட்டி காட் மெஜாரிட்டி ஆஃப் த இது இருக்கு இல்லையா, ஃபண்ட் இருக்கு இல்லையா, விச் இண்டிகேட்ஸ் தட் இட் இட் ஃபேவர்ஸ் டு த
ரூலிங் பார்ட்டி.
ஆ, ஸோ ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவர் இல்லைன்னா இந்த அமௌண்ட் வந்து டிஸ்போஸ்டா வந்திருக்கணும். இஃப் அட் ஆல் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஃபண்டு நடக்கிறனால வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நாட் கோயிங் டு டூ எனி திங் ஃபேவரபிள் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்ற நிலைமை அப்படின்னா, ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு லீவிட் பிஜேபி, எனி ரூலிங் பார்ட்டிக்கு அது வந்து அதுதான் வந்து டாப்ல இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்காங்க இல்லையா, மேபி வந்து அவங்களோட ஏதாவது அவங்களோட ஆட்சி நடத்துறதையும் அவங்களோட கொள்கைகளையும் பிடிச்சி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களே ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபண்ட் அவங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு இந்த ஆர்கியுமெண்ட் எடுத்து வைக்கலாம். ப்ரொவைடட் தட் டைம் லைன்ஸ் ஆஃப் த ஃபண்ட் ரிசீவ்டுங்கிறதும் அதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசேஷனுக்கு நடந்த ஈவெண்ட்டும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே. சப்ஜெக்ட் டு ஆர்கியுமெண்ட்ன்ற அந்த 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 ஒரு இதுவே அந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து சப்ஜெக்ட் ஆர்கியூமெண்ட்ன்ற அப்புறம் சப்ஜெக்ட் ஆர்கியூமெண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு அந்த டைம் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ட்டிஸுக்கு வந்து இவங்க ஃபண்ட் ரிசீவ் ஆன பார்ட்டிஸுக்கு இதர் ஃபேவர் நடந்ததுக்கு முன்னாடியோ இல்லையோ வந்து ஒரு இது நடந்திருக்கு. இது இது வந்து ஃபேவர்ஸ் இதெல்லாம் நடக்கிறது நம்ம ஈஸியாக கடக்க முடியாது. ஏன்னா ஒரு காம்படிட்டிவான பிஸ்னஸ் இதில் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபேவர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா அது உங்களுக்கு ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் தான் கிரியேட் பண்ணும். Those who have high capital will be cherishing more than those who have less capital அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இதுதான் கரெக்ட். இதே பாயிண்ட் தான் வந்து பிடிஆரும் சொன்னாரு. அதாவது நீ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா வைக்காம நான் எலக்ட்ரல் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணி நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா இது பர்ச்சேஸ் பாண்டை பர்ச்சேஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இது தானே, ஃபார்மா, ஐடி, ஐடின்றேன், ஃபார்மா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மைனிங், இதெல்லாம் என்னது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்க சில இது தானே?
ஆமா ஆமா,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம். அப்ப பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா அவன் போட்ட காசை எங்க எடுப்பான் இப்ப திருப்பி?
நம்ம கிட்டதான் எடுப்பான்.
அது நம்மளோட வரிப்பணம் தானே. இப்ப கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குது, அப்ப அவன் 300 கோடி கொடுத்துருக்கான, அந்த 300 கோடி எங்க இருந்து எடுப்பான்? இங்க இருந்தானே எடுப்பான் அவன் கிடைக்கிற ப்ராஜெக்ட்ல இருந்து.
ஆமா, இங்க இருந்தா எடுப்பான் நம்ம கன்ஃபார்மா, இல்லன்னா டவுட்.
இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லையா?
12,700 கோடி வந்திருக்கிறோம் இப்போ மொத்தமா.
இங்க இருந்து போயிருக்கோம்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருந்து
இந்த அமௌண்ட் வந்து 12,000 கோடி. ஹவு சென்சிட்டிவ் இட் இஸ் டு தி எக்கனாமி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் சோ மச் சென்சிட்டிவ். ஆனா அது எப்படி அப்படின்றப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, இது யாருக்கு நாட் சோ மச் சென்சிட்டிவ் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எங்களுக்கும் உங்களுக்கும் இது நாட் சோ மச் சென்சிட்டிவ், சரிங்களா? ஆனா வந்து இது வந்து ஒரு சில ஏரியாவில் இருக்க ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து 600 கோடி வாங்கியிருக்காங்க சரிங்களா. அதே டிஎம்கே வந்து ஒதுக்குனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மகாத்மா காந்தி ரூரல் ஸ்கீமுக்கு ஒதுக்குன ஸ்கீமோட ரேட்டே வந்து 3000 கோடி தான். உங்களுக்கு இந்த ஸ்கீம் வைஸாகவும் அது எந்த அவ்வளோ அமௌண்ட் யாரு இதை அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, 12,700 crores இஸ் வாட் ஆல் த பார்ட்டிஸ் ஹவ் அக்குமுலேட்டட்னு இருக்குல்ல, அது வந்து பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்றது மாதிரி தோணும். யாருக்கு தோணும் அப்படின்னா, ஒரு வெல் செட்டில்டா இருக்கவங்க, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவனுக்கும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவனுக்கும் இந்த 12,000 crore அவனோட எந்த ஒரு ஸ்கீம்லயுமே வந்து பெருசா இன்வால்வ் ஆகாத ஒரு மேட்டர். ஆனா சில லோ லெவல்ல இருக்க பீப்புளுக்கு எல்லாமே இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்கீமோட ஒரு அவர் ஸ்கீமோட அமௌண்ட்டுக்கு இது அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு அமௌண்டா பாக்கலாம். ஜல் ஜீவன் ஒரு ஸ்கீம் ஒன்று, அதாவது தெரியுங்களா உங்களுக்கு
ஜல்
ஜீவன் தண்ணி, 18% ஆஃப் த அமௌண்ட் தான் இது. 18% of that scheme. Imagine this, adhe mari inda political parties oda the political parties irukla robo ivanga inda ivlo inda amount kodigal idu enna pandranga abindrapo idla onna enna na election commission vandu sila idu potturanga indha mari நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்க வந்து இப்போ நீங்க ஓட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபேவரா எதுவும் கொடுக்க முடியாது, கிஃப்ட் பண்றதோ பணம் கொடுக்கறதோ தப்பு சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஓட்டர்ஸுக்கு வந்து பணம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா சில இதெல்லாம் கிரைட்டீரியா இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பார்ட்டிஸுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்றதுக்குங்கிறதுக்கு ஒரு லிமிட்லாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து நான் இப்போ இந்த பார்ட்டிஸ்க்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதாவது ஒரு ஆளுக்குன்னு இருக்கு, ஒரு ஆள் இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கே தவிர, ஒரு பார்ட்டிஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம்,
ஸ்பெண்ட் கேப்லாம் கிடையாது உங்களுக்கு இல்லையா, அந்த
மாதிரி கேப்லாம் கிடையாதுன்றப்போ வாட் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஃபார் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் to run and to run a campaign, to participate in a campaign அப்படின்றது வந்து இட்ஸ் அது அப்படிங்கிறதுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான்.
சரி, அதுலயே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது உடைஞ்சிருது.
ஆமா, அதுலயே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறது உடைஞ்சிருது. எந்த எல்லா பார்ட்டிஸும் எவ்வளவு வேணா இது பண்ணிக்கலாம், அப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றப்போ நீங்க ஒரு ஒரு எவ்வளவு வேணா பாண்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வைக்கிறப்போ இப்படிதான் ஒரு எந்த கம்பெனிக்கு ஃபேவரா நம்ம பண்ண எந்த நமக்கு எந்த பார்ட்டி வந்தால் நமக்கு ஃபேவரா இருக்கணுமோ அந்த பார்ட்டிக்கு தான் அதிகமா போய் கொடுக்கறது தான் ஒரு இதோ வந்து நிக்கும். அப்படிதான் வந்து நின்று
இருக்கு. அனானிமஸா டேக் ஓவர் பண்ற மாதிரி, ஓகே என் மேல் என்னோட கான்ட்ரிபியூஷன்
போயிருச்சேன். Don't make it level playing. That's the sole purpose.
Level ஏ இல்லாம இருக்கணும். See, at least ஒரு இத opportunity கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம், நாங்க ஓபனா வைக்கிறோம். நீங்க இப்போ கொடுத்த ஃபண்ட் வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா நாங்க கவர்மெண்ட் மாஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு ஓபன் இது கொடுத்தா கூட ஓகே. இது என்னன்னா டைம் லைனை பார்த்தா நமக்கு பச்சையா தெரியும், யூடி போகுது. அப்ப அடுத்த நாள் இவன் எலக்ட்ரல் பாண்ட் வாங்க போறான். சோ இவங்களே ஒரு இதை ஸ்கீம் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீமுக்கு அவங்கள புஷ் பண்ணி மணி எடுக்கிறாங்க.
அதுக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேற இல்லையா? அப்ப அது அட்லீஸ்ட் ஒரு டாக்ஸ் ரெவன்யூல 18% வந்தா கூட சரி, இது மூலயமா ஒரு ரெவன்யூ வந்திருக்குன்னா சொல்லலாம், அதுவும் இப்ப சொல்ல முடியாது.
ஆமா, கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு இது கவர்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் இந்த துண்டு போடுற வேலை மட்டும் தான் இதுல கவர்மெண்ட் வருது, வேற எதுவுமே
இல்ல. அதாவது ஒரு பாயிண்ட் அது பாசிட்டிவா சொல்லணும்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு சொல்லேன்னு கேக்குறேன். இப்ப நீ 18% நான் டாக்ஸ் போட்டிருக்கேன் சொன்னா கூட பரவாயில்ல, எலக்ட்ரல் பாண்ட் இது வச்சாலும் பாருங்க நம்மளுக்கு இவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கோம், அதை நம்ம ஒரு நல்ல ஸ்கீமுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லணும்னா அதுவும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்ப
சொல்ல முடியாது,
இதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு ஆக்சுவலா. அது இந்த ஏடிஆர் இதை வந்து நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, லைக் ஏடிஆர்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்களதான் நான் மீன் பண்ணி சொல்றது. அவங்க நிறைய டேட்டா பாயிண்ட் சொன்னாங்க. இந்த பாண்ட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, சரியா, 2017 வந்து 1500 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்திருக்கான். சரியா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆஸ் ஆஃப் 2020 எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு தெரியுமா? 1500ல இருந்து 2600க்கு ஜம்ப் ஆயிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் எலிஜிபிள் டொனேஷன் ரிசீவ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு லிஸ்ட்டுமே கிடையாதான் இந்த இதுல. சரியா, இப்ப இவ்வளவு பார்ட்டிஸ் இருக்குல்ல, இதுல முக்காவாசி பார்ட்டி வந்து எலெக்ஷன்லயே பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்களாம். அது இப்ப அது அவர் ஒரு காரிலேஷன் பண்ணது தெரியுமா?
உனக்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருக்கு, எனக்கு அதை எடுக்கணும், ஆனா என்னால அத லீகலா கொண்டு வர முடியாது. அப்ப நான் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மணியும் வாங்கிடுது. லீகலைஸ் ஆயிடுச்சு. ஓகே,
எப்படிடா என்னால அதான்டா அப்படி இல்ல. நீங்க
கவர்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றது டிஜிட்டல் இந்தியால ரொம்ப ஈஸி.
அது மாதிரி இப்ப எலெக்ஷன் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றது இவ்வளவு ஈஸின்னு தெரியாம போச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டி
சும்மா நம்ம ஊருக்கு தான் தெருக்கு நாறு கட்சி இருக்கு, பாஸ் இடி வருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமார், நீ எலெக்ஷன் கமிஷன்ல போய் ஒரு பார்ட்டி இது பண்ணு, நீ எஸ்பிஐல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, ஃபண்ட் போட, ஃபண்டை போட்டு முடிச்சு. ஆக்சுவலி இதை கொண்டு வந்ததுக்கு கவர்மெண்ட் சொன்ன ரீசனே இதுதான், அதாவது பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்து மணி லாண்டரிங் அதிகமா இருக்கு, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வர்றோம். ஆனா அதுவே இப்ப வந்து ஒரு ப்ரைம் ஆக்டிவா மாறிடுச்சு இதுக்கு ப்ராசஸ்.
சரி, அது டிட் இட் சர்வ் தி பர்பஸ் அப்படின்னு இருக்குல்ல, டிட் இட் சர்வ் தி பர்பஸ்,
பர்பஸ் ஆஃப் வாட்ங்கிறதா இங்க கேள்வி. எலக்ட்ரல் பாண்ட் சொன்ன பர்பஸ் வேற, டிரான்ஸ்பரண்ட் கிளென்ஸ்
தெரியல.
அதுல வந்து நீங்க ஓவரால் நம்பர்ஸ் வந்து சொல்லிக்கலாம், எனக்கு பாண்ட் மூலமா இவ்வளவு வந்துச்சு அதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா நீ யாரு கொடுத்தா இல்ல எந்த அட்ரஸ்ல இருந்து வந்துச்சு எந்த கம்பெனி கொடுத்துச்சுன்னு சொல்லணும்ன்ற உனக்கு அவசியமே கிடையாது. ஓகேவா? அப்புறமேட்டு அதே மாதிரி இந்த டோனரோட டீடைல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு சிட்டிசனுக்கு தான் அவைலபிள். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஐ போட்டு இப்ப நம்ம பார்க்க முடியும்னு இருக்குல்ல, ஆர்டிஐ ஒரு தனி டிபேட்டபிள் டாபிக், இன்னைக்கு அதை பத்தி பேசணும்னா அது ஒரு தனி டாபிக். அது என்ன லட்சணத்துல போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எப்பனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த டோனர் டீடைல்ஸ, ஆனா நம்மளுக்கு தான் ஆக்சஸ் கிடையாது. இன்னொன்று நீங்க என்ன கவனிக்கணும்னா, இப்ப டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஆக்கிட்டீங்க, இப்ப இது யாரு பிரிண்ட் பண்றா? எஸ்பிஐ தானே பிரிண்ட் பண்ணுது.
ஆமா,
அது யாரோட காசு உள்ள இருக்குது? பிரிண்டிங்க்கு ஒரு காஸ்ட் ஆகும் தானே, அது என்ன ஃப்ரீயா யாரும் பண்ணி தரப்போறது? ஓ, எஸ்பிஐ அப்ப வந்தாங்க ஃப்ரீயா பண்ணி தரணும், யாரும் பண்ணி தரப்போறது இல்ல. அந்த காஸ்ட்
அந்த 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 ப்ராசஸர் ரன் பண்றதுக்கான காஸ்ட் சொல்றீங்க, அந்த பிரிண்டர் பாண்ட் வாங்கி
பாண்ட் பிரிண்ட் பண்றதே சொல்றேன், அது வேற ஒரு காஸ்ட் தானே.
ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுது? இந்தியன் பீப்பிளோட கான்ட்ரிபியூஷன்.
அப்ப நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் எலக்ட்ரல் பாண்டுக்கு,
நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அந்த ப்ராசஸ்ல. இந்த ரன்னிங் காஸ்ட் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்.
எல்லார மேலயும் இந்த கரர் கடப்ப ச்சே,
கோபால் நீங்களும் குற்றவாளிதான்.
ஆமா, ஸோ இதில் கான்ட்ரடிக்டான விஷயமே எனக்கு மெயினாக பட்டது அதான். நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அப்படியே பேரலாக வந்து எலக்ட்ரல் பாண்டில் பார்த்தா நாங்கள் டிரான்ஸ்பரன்சி கொண்டுறோம் ஆனால் அனானிமஸாக இருக்கிறோம்னு சொல்லி ஏன் இவ்வளோ கட்சிகள் உருவாயிருக்குன்றதுக்கான ரீசனும் தெரியல இந்த 5 வருஷ கேப்பில். ஏன்னா நீங்கள் தான் இந்த லிஸ்ட்டு வெளியிடவே இல்லையே, இந்தந்த கட்சி தான் எலிஜிபிள் எலக்ட்ரல் பாண்டில் வந்து ஃபண்டிங் வாங்கணும். ஆனால் ரூல்ஸ் மட்டும் போட்டிருக்கீங்க, லைக் 1%க்கு மேலே இருக்க யாருனாலும் வந்து இது பண்ணிக்கலாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த ரொம்ப இதான கூத்தே அதுதான், சுப்ரீம் கோர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஸ்பிஐ கேட்டது வந்து என்ன, 30 June சப்மிட் பண்ணுறோமா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இது எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையாக சப்மிட் பண்ணலாம்னு பார்த்துருக்கீங்க இல்லையா?
சுப்ரீம் கோர்ட்டை இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டணும்.
ஆமாங்க,
அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டுங்களே, கேட்டால் தான் சொல்லுவாங்க ஆட்டிடியூட ஃபர்ஸ்ட் மாற்றி எஸ்பிஐ.
இதுல மாட்டிட்டு முழிக்கிறது வந்து ஆக்சுவலா எஸ்பிஐ தான். இப்ப கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம, அவங்க சொல்றதே உங்க செஞ்சுதான் ஆகணும். இப்ப மாட்டிட்டு முழிக்கிறது எஸ்பிஐ தான். இதை வந்து எவ்வளவு அமுக்க முடியுமோ அமைக்கிறலாம்னு பாத்திருக்காங்க. நாங்க June 30 வரைக்கும் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, உண்மையிலே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இதுல பாராட்டணும். ஏன்னா இது வந்து June 30 வந்திருந்தா இவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன
அப்படின்ற அதுக்கப்புறம் சொல்லி ஒண்ணும் ப்ரோஜனம் இல்லை. இப்போ இது ஒரு பர்டிகுலர் டைம், அந்த டைமுக்கு வந்தனால ஆனா இது கூட எலெக்ஷன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. ஃபண்டிங் ஆல்ரெடி போயிருச்சு. வெளியில வந்துருக்கு, இனி ஃபியூச்சர்ல அது பேமெண்ட் ஆயிருக்கா தானே தவிர அதோட பர்பஸ் அது சர்வ் பண்ணிடுச்சு.
இன்னொன்னு இந்த இதுல நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து மெயினா இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க இவங்க மேக் பண்ற ஆர்குமெண்ட் வந்து டிஸ்ரெகார்ட் பண்ணணும் வந்து பாக்கணும் அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். என்ன ஆர்குமெண்ட் மேக் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் மூலயமா எங்க கட்சிக்கு அதிகமா காசு வரல, ஏன்னா வந்து நாங்க வந்து எத்தனை ஸ்டேட்ல நாங்க ரூல் பண்றோம்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அத்தனை ஸ்டேட்டுக்கு படி ரூல் பண்ணா நாங்க கம்மியா தான் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்றாங்க சரிங்களா. ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க, அந்த மாதிரி நான் வி ஆர் ரூலிங் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ், வி ஆர் ரன்னிங் இன் எலெக்ஷன்ஸ் ஃபார் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்றப்போ, அதே மாதிரி பார்க்குறா பார்த்து அந்த அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம டிஸ்ரெகார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அதுவும் ஒரு ஓவரால் எல்லா ஸ்டேட்லையும் ரன் பண்ணுற ஒரு பார்ட்டி தானே. அப்போது இவ்வளோ ஸ்டேட்டில் ரன் பண்ணுற பார்ட்டிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வரதுங்கிறது நார்மல் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து இப்போ அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே எல்லாருமே உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க பிஸ்னஸ் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக காங்கிரஸ் என்ன வாங்குச்சோ அதை வாங்கியிருக்கலாம். இல்லை வந்து காங்கிரஸ் வாங்கினதோட ஒரு 30-40% இல்லை 50% அதிகமாக வாங்கியிருக்கலாம் சரிங்களா. ஒரு 1200 வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு 3700 அப்படி வாங்கியிருக்கலாம். இப்படி வந்து அவ்வளோ 6000 வாங்க முடியும் அப்படின்றது வந்து அது வந்து க்வெஸ்சனபிளான
அந்த ஃபிகர்ஸும் டைம் லைனும் பார்த்தாலே இன் காமன் கிரவுண்ட் காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்கும் புரியும் இது எதுக்கு வந்துச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இனி இது இந்த இப்போ உள்ள ஆர்குமெண்ட் என்னன்னா, ஓகே இனி என்ன பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல இந்த எலக்ட்ரல் டொனேஷன்ஸுக்கு, அதுக்கப்புறம் இது எலெக்ஷனை இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது, அது மட்டும்தான் இதே தவிர மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு.
இல்ல இதுல இன்னொரு முக்கியமான ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் முட்டோம். இப்ப நான் வந்து லைக் சொன்ன ஒரு காமன் ஸ்டாண்ட்ல நீ எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான் இதுல. இது வந்து நீ தப்பு நான் தப்பு அப்படின்றத விட இவங்க டிஃபெண்ட் பண்ண இதுதான் நல்லா அக்செப்டே பண்ணிக்கல. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்களே நிர்மலா சீதாராமன், அவங்க அதுக்கும் மேல அதாவது நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த பேமெண்ட் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து எப்ப மேக் பண்ணிருக்காங்க, முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கூட இடி வந்து அவங்கள வந்து ரைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து நிறையா டைம் இருக்கும், நீங்களே பார்த்து கனெக்ட் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை இவங்க புரிஞ்சுதான் இவங்க புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா அப்படின்னு இருக்கும்ல. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்
டைரக்டர் இவங்களே இப்ப சொன்னது எலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணல, ஜர்னலிஸ்ட் மெதுவா தேடி கண்டுபிடிச்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா
சொல்றாங்க. அது எல்லாமே கனெக்ட் பண்ணி இப்ப வந்துருச்சு. அந்த ஆல்பா நியூமெரிக்கல் கோடு வந்து முதல்ல தரல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேட்டு பாண்ட் இது மட்டும் தானே கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் எவ்வளோன்ட்டு. இதுல நடுவுல பிரசிடென்ட்டுக்கு லெட்டர்லாம் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த பார் கவுன்சில் இருக்கவங்களாம் இதை வந்து எப்படியாவது தடுத்து. நீங்க அவ்வளவு இதா இருக்கீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்க இதுன்னா அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை மறைக்க இது பண்ணீங்கன்னு கேக்குறேன். சுப்ரீம் கோர்ட் கேட்டப்பே டக்குன்னு ஒரே இதுல கொடுத்துருக்க
வேண்டியதானே. அந்த நிர்மலா மேடம் சொன்னாங்களே அந்த மாதிரி பாருங்க
அது ஒரு சைலன்ஸ் ஒன்று வரும் பாத்தியா அவங்க சொல்லி முடிச்சோன்னே டு ஐ மேக் மை செல்ஃப் கிளியர் அப்படின்னு.
அதிகமா அமௌண்ட் கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஃபியூச்சர் கேமிங் தான் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க.
ஆமா
அவங்களுக்கு ஈரடி போயிருக்கு. நிறைய இன்ஜினியரிங் தான் அடுத்தபடி அதிகமா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு ரைடு போயிருக்கு. இந்த மாதிரி அதிக லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே போயிருக்கிறோம். இப்போ வேதாந்தா குரூப் நான் ஓவராலா வேணா ஒரு ஐடியா சொல்லப்பா உங்களுக்கு ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். அந்த டேட்டாவை சொன்னா கம்பெனி வைஸா பார்க்காம அதாவது இந்த ரைட் மேட்டரே வந்து கன்சாலிடேட்டட் டேட்டாவா ஒண்ணு கிடைச்சிச்சு. அதாவது இது வந்து அக்யூசியேஷன்
ஹிஸ்டரி ஆஃப் டேட்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு வந்து இடி இது பண்றாங்க, பாண்ட் பர்சேஸ் இன்னைக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் இதாயிருச்சு அப்படின்ற மாதிரி. ஆமா
அதாவது 41 கம்பெனிஸ் மேல ரைடு நடத்திருக்க கம்பெனிஸ் வந்து 41 கம்பெனிஸ் அவங்க வந்து 2471 கோடி ரூபாய்க்கு பிஜேபிக்கு இது பண்ணிருக்காங்க சரிங்களா. இது ரைடு நடக்கிறது இதுல எஸ்பெஷலி 1698 கோடி இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கா. இன்னொரு மேட்டர் என்னன்னா இன்னொன்று கிட்டத்தட்ட 33 கம்பெனிஸுக்கு 72 கான்ட்ராக்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டுக்கு அப்புறம் வந்து டொனேஷன் நடந்திருக்கு பிஜேபிக்கு வந்து 1751 கோடி.
சுப்ரீம் கோர்ட்டு இதான் ரீசனா சொல்லி கேன்சலே பண்ணாங்க இந்த இதை.
ஆமா சரிங்களா. 33 கம்பெனிஸ் 172 கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிருக்கு. அந்த சைன் ஆன கான்ட்ராக்டரோட 372 கான்ட்ராக்டோட மதிப்பு மட்டுமே
இருக்காங்க. மொத்தம் வந்து 1000 எவ்வளவு பேர் இந்த பாண்டை வாங்கியிருக்காங்கன்னா 1300 சில்லற கம்பெனி வந்து இந்த பாண்டை வந்து வாங்கியிருக்காங்க. ரோபோ
மொத்தமா வாங்கினது இண்டிவிஜுவல் இது மாதிரி வச்சுக்கலாம்.
மொத்தமா வாங்கினது யூனிக் நம்பர் ஆஃப்
யூனிக் இது
நம்பர் ஆஃப் டோனர்ஸ். இதுலயும் நம்ம இதுல இருக்க பிரச்சனை இருக்கு. என்னன்னா டாப் 10 டோனர்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் 34.5% சரிங்களா. அதாவது வெறும் 10 டோனர்ஸ் வந்து மொத்த தொகையான 12,769 கோடியோட 34.5% வந்து அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் 11-50 டோனர்ஸ் அது வந்து 24.6% ஆஃப் த இது வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50%க்கு மேலே ரிமைனிங் 170 டோனர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டிங் கலெக்டிவ்லி ஆஃப் 40% லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் டேட்டா சொல்றேன் கேளுங்க. லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து 15 கம்பெனிஸ் இருக்குன்றாங்க. நிஃப்டி 50ல இருந்து நான் சொல்றேன். லிஸ்டட் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நிஃப்டி 50ல இண்டெக்ஸ்க்குள்ள இருக்க 15 கம்பெனிஸ் வந்து இதுல டொனேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதே இந்த 15 கம்பெனி வந்து இந்த 15 கம்பெனிக்குள்ள 8 கம்பெனி பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்காங்க சரிங்களா. என்எஸ்சி பிஎஸ்சின்னா எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். ஆமா இந்த 15 கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனிஸ் நிஃப்டி 50 லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ண தொகை 646 கோடி இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணது அமௌண்ட்டு 646 கோடி.
கம்பெனிஸ்ல இருந்து எலக்ட்ரல் பாண்ட்ல வந்தது 600 கோடி. அதுல பிஜேபிக்கு வந்தது
521 கோடி, which contributes 81% of the listed nifty 50 listed donors. 81% of donated to BJP. அந்த 15 கம்பெனில 13 கம்பெனி வந்து பிஜேபிக்கு வந்து டொனேட் பண்ணிருக்காங்க. இது நான் என்ன சொல்றேன்னா லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து இதுல டொனேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா விட் கிளியர்லி வந்து அது வந்து ஒரு 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 ஃபேவர் இருக்கும். அதுல நம்ம ஒன்றும் இல்லை இப்போ உங்க ஸ்டாக் எல்லாம் கீழே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, டக்குன்னு ஒரு டொனேஷனை போட்டு டக்குன்னு ஒரு ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் டைம் வேலையேறிடும்.
ஸ்டாங்ஸ் ஆயிருமா
இது? ஆமா இந்த இந்த லிஸ்டட் இந்த 15
கம்பெனி நான் லிஸ்ட் இனிஷியேட்டிவ்
இந்த இந்த 15-13 கம்பெனி வாங்கியிருக்காங்கல்ல பாண்டு, அதோட பேர் நான் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த பேரை வச்சு நீங்க போய் இந்த கம்பெனியை வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் தீஸ் கம்பெனி சூனர் ஆர் லேட்டர் ஆல்சோ வில் டொனேட் ஆர் சூனர் ஆர் லேட்டர் வில் கெட் அ என்ன சொல்றது ஏதோ ப்ராஜெக்ட்ஸோ ஏதோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில கம்பெனிஸ் இதில். ஆமா அதனால அதை அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாம் போய் வாங்கி தொலைச்சிருவானுங்களோ அப்படின்னு தான் அதில் லிஸ்ட் எல்லாம் சொல்லலை.
அப்ப இவங்க எல்லாருமே அந்த லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் இது எங்க இது பண்ணுவாங்க, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் டொனேஷன் தானே மென்ஷன் பண்ணுவாங்க புக்ஸ்ல. ஆமா
ஆமா, அப்படி போட்டு அந்த அத வந்து டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ்னா காட்டிடுறது.
நைஸ், இதோட பெரிய குத்தலாம் இருக்கு அந்த லிஸ்டட்
கம்பெனிஸ் கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்ல சேவ் பண்றாங்க.
பரவாயில்ல, நல்ல நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கடா அந்த ஒரு ஸ்கீம் வச்சு. உண்மையிலே
பாராட்டு.
இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்ல இன்னொன்னு என்னன்னா, டாப் 10 கம்பெனிஸ் டொனேட் பண்ணது இருக்குல்ல, அவங்க மொத்த ப்ராஃபிட்லயே அது வந்து வெறும் 0.2% தானா. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, நீ பெர்சன்டேஜா பாக்குறப்ப அது ஒரு சின்ன நம்பரா தெரியும், ஆனா அது கோடிகள்ல பாக்குறப்ப அது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கும். இதுவே வந்து பாட்டம் 10 கம்பெனிஸ் வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க ப்ராஃபிட்லயே கிட்டத்தட்ட ஒரு 14% போற மாதிரி ஆயிருதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட். இதுல டாப் 10 கம்பெனிஸ்க்கு வந்து அது ஒரு மேட்டரே இல்லைன்றேன், 0.2% தானே வருது அவன் டோட்டல் ப்ராஃபிட்ல. பட் இது யாருக்கு பெரிய பிரச்சனைனா, பாட்டம்ல இருக்கவனுக்கு தான். அவன் லிட்ரலி அவனோட ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு 0.2% ஒரு மேட்டர் இல்லைன்றாங்க எடுத்து கொடுக்குறது.
ஃபியூச்சர் கேமிங் அண்ட்
கேம்பிளிங் இதானே.
அவனோட 3 வருஷம் ப்ராஃபிட்டே 216 கோடி தான் நெட் ப்ராஃபிட். கலெக்டிவா 3 வருஷத்துக்கு முன்பே சேர்த்து தலைவர் 1368 கோடி டொனேட் பண்ணிருக்காப்ல.
எனக்கு அதுதான் புரியல இந்த விஷயத்துல. நான் இந்த டைம் நல்ல பாயிண்ட் ஆக்சுவல் எடுத்துட்டு நீ கேட்ட இந்த ஏர்டெல் பத்தி நான் பேசணும்ன்ற மெயினா என்னன்னா, நீங்க 3 வருஷம் லாஸ்ட்ல இருந்திருக்கீங்க கரெக்டா. நம்மளே வந்து நோட் பண்றால பல தடவை கவர் பண்ணிருக்கோம், அதாவது ஏர்டெல் சிஓ வந்து ஃபைனலி எங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து 200 வந்துருச்சு, இந்த 4 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஃபைனலி இட்ஸ் பேக், இனிமேல் வந்து நாங்கள் மேலே ஏறிட்டே போகுன்ற மாதிரி
சொன்னார்ல.
உங்களோட மினிமம் ரீசார்ஜ் வந்து 99 ருபீஸ் இருந்தது, இன்னைக்கு 150 ருபீஸ் ஆயிடுச்சு. 150 தாண்டி அது எங்கே இருக்குன்னே இப்போ தெரியல. உங்களால் லாஸ்ட்ல இருக்கப்ப எப்படி ஒரு பேசிக் மேத் என்னது, லாஸ்ட்ல இருக்கப்ப எப்படி உங்களால் ஃபர்ஸ்ட் டொனேட் பண்ண முடியும்?
கடைசி 10 ரூபாய் இருக்குது, அந்த 10 ரூபாய எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட்டா ஓகே, அதுக்கப்புறம் நீ தப்பிச்சுப்பில்ல, நீ பிசினஸ் பாத்துப்ப அப்படின்னா உனக்கு ஆப்போனன்ட் வந்து அந்த 10 ரூபாய் கொடுத்து அவன் பிசினஸ் பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு.
ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க நெட் ப்ராஃபிட்டை தாண்டி கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா எனக்கு புரியலடா என்ன பண்றாங்கன்ட்டு. அந்த காசை நம்ம தானே கட்டணும்ன்ற இப்ப ஏர்டெல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்ப இவ்வளவு கம்பெனிஸ் டொனேட், 1300 இண்டிவிஜுவல் கார்பரேட்ஸோ இண்டிவிஜுவல்ஸோ டொனேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அந்த காசை வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ அவங்க செல் பண்றாங்களா, அது யார் வாங்குற, கன்சியூமர்ஸ் தானே. அப்ப அந்த காசையும் நீங்க இதுல தானே போட்டு எடுக்கிறீங்க, இப்ப ப்ராடக்ட்ல போட்டு.
அதான் நான் சொன்னேன், இந்த 12700 கோடி வந்து இது டொனேஷன் வாங்கியிருக்காங்கல்ல, இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த காசு அப்படின்ற பட்சத்துல, இது எல்லாம் அந்தந்த கம்பெனிஸே திரும்ப அந்த காசு உள்ள போச்சுன்னா அந்தந்த கம்பெனிஸுக்குன்னு சில சில இடத்துல ரிலீஃப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும்ல. ஒரு கம்பெனி 20 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க, சரி அந்த லெட்ஸ் இமேஜின் தட் சேம் மணி இஸ் கோயிங் பேக் இன் டு த கம்பெனி, ஓகேவா. Now they have 24 for which they can do something for their employees, laya. Or they can make something, and the process of the, you know, easy panni, manufacturing la cost cut pandradhukku edhaachum onnu pannalam. Pudhu equipment vaangi, process ka, you know, cut panni, innoru edhu pannalam. Edha pannalam, illa edho onnu, at least, avvalavu thooram invest panna mudiyadhu sir, adha vechittu enna pesuringa. Appadina, at least, oru pongalukku bonus pannalam la.
Adha meme la la potturundhaan, idha kudukkuradhu sovan pappadi. அவனுக்கு மட்டும் கோடி கோடியா கொடுப்பீங்களா?
அததான் நானும் கேக்குறேன். இப்ப இத நான் ஏன் மெயினா டிஸ்கஸ் பண்ணுன்றதுன்னா, இப்படி இவங்க கொண்டு வந்திருக்க ஸ்கீமோ கடைசியில நம்ம தலையிலதான் விழுகுன்றேன். வி ஆர் பேயிங் மோர், இந்த இன்ஃபிளேஷன் சொல்றோம்ல, இந்த மாதிரி சில விஷயங்களும் இன்ஃபிளேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்ப இந்த ஏர்டெல் எக்ஸாம்பிளே நான் ஏன் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, அது கண்ணு முன்னாடி தெரியற ஒரு கம்பெனி, அதனால
சொல்றேன்.
கடைசி 3 வருஷம் லாஸ் இப்பதான் அவங்க ப்ராஃபிட் ஏதோ எடுத்திருக்காங்க
நினைக்கிறேன்.
ஆமாமா, லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் தான். எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, உங்க சில கம்பெனிஸ் எல்லாம் உங்க ப்ராஃபிட் தாண்டி எப்படி உங்களால டொனேட் பண்ண முடிஞ்சிருக்கு, அப்ப அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு, அது எனக்கு
புரியல. இன்வெஸ்ட்மென்ட் த்ரூ வரும், ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்டோ இல்ல இன்னொரு இன்வெஸ்டர் த்ரூ வரும், இன்வெஸ்ட் பண்றது டைரக்டா இங்க போகும்.
அதுதான் எனக்கு பிரச்சனை. இன்னொன்னு இப்ப இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வருது, எவ்வளவோ ட்ரில்லியன் இப்ப நீங்க சொன்னீங்க கேட் சொன்னது எவ்வளவோ $3 trillion worth of contract 3.7 trillion கொடுத்துருக்கு. அதுல 100 crore ஒரு சின்ன நம்பர்னாலும் பெர்சன்டேஜா பாக்குறப்ப சின்ன நம்பர்ல அந்த 100 crore 100 crore தானே. அப்ப அவன் கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரல் பாண்டா கொடுத்த காசை எங்க அவங்க கழிப்பாங்க, டேலி பண்ணுவாங்க? ஆப்வியஸா இதுலதான் கை வைப்பாங்க. சோ அப்ப குவாலிட்டி வந்து அந்த இடத்துல அடி வாங்குதுன்னா அப்ப மொத்த சிஸ்டமே வந்து இதுதான் பிரச்சனை தான். அதனால ஏன்னா அதுல இருந்த டோனர்ஸே பாத்தீங்கன்னா மைனிங், ஸ்டீல், டெலிகாம், சிமெண்ட்,
ஈவன் நல்லா அந்த இதை பாத்தீங்கன்னா 12,000 இல்ல 6,000 வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் இதோட ஃபேவர்ஸோட கம்பேர் பண்றப்போ. எனக்கு என்னமோ இது கூட ஒரு ஒரு அவுட் சைடு அமௌண்ட் தான், பப்ளிக்கு காமிக்கிறதுக்குள்ள ஒரு அமௌண்ட் தான், இதுக்கு இல்லாம இன்னும் நிறைய இருக்கும் தான் எனக்கு தோணும். ஏன்னா சரி ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா என்ன சொல்ல, ஒரு நேஷனல் லெவல் ஹைவே ப்ராஜெக்ட் வருதுன்னா அதெல்லாம் லேக் கணக்குல ப்ராஜெக்ட் டெண்டர் போகும், லேக் ஆஃப் க்ரோஸ். அதுல நான் 100 crore கொடுத்தேன் ஒரு பார்ட்டிக்கு, அதனால அவங்க ஃபேவர் பண்றாங்கிறதுலாம் ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கோ இல்ல பெரிய மைனிங் கம்பெனிக்கோ ஒரு 100 crore 50 crore அவன் என்ன சொல்றது டெய்லி அவன் எம்ப்ளாயிஸ்க்கு வண்டி கொண்டு விடுற பெட்ரோல் அடிக்க பைசா இருக்கும். ஸோ அதுவுமே கூட எனக்கு வந்து இது சும்மா ஒரு கண் தொடக்கக்குள்ள அமௌண்ட் தான், 100 crore இதை விட கூடுதல் இருக்குன்னு
தோணும். செய்யுது
அது எனக்கும் டவுட் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க டேட்டா எல்லாமே வந்து என்னன்னா எலக்டோரல் பாண்ட்ல லைக் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள வந்திருக்குன்னு பாக்குறோம். இது போக வந்து நீ டைரக்டாவும் ஒரு பார்ட்டிக்கு டொனேட் பண்ணலாம், இல்லைனா எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னே ஒன்று தனியா இருக்குது இந்த எலக்ட்ரல் பாண்ட் போக. ஸோ என்னன்னா ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. போட்ட பெட்டிஷன் வந்து என்னன்னா எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை தான் வந்து கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க, தவிர அந்த டேட்டாவை வெளியிடணும் அப்படின்றது வந்து பெட்டிஷன்ல போடப்படலையாம். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி இந்த டேட்டா வந்து பப்ளிக் ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். இப்ப இதுலயுமே அந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு 613 crore வந்து இன்னும் இப்ப மாட்டிட்டு நிக்குது. ஏன்னா டோனர் நீங்க லிஸ்ட் அந்த கம்பேரிசன் பண்ணி பார்த்ததுல வந்து 12,600 வந்து கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்டு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பக்கம் எடுத்தது வந்து 12,150 crore எடுத்துட்டாங்க. நடுவில் ஒரு 613 crore இருக்குது, அது பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு போகாதா இல்ல அது எடுக்க முடியுமான மேலே அந்த காசு லாக் ஆகி என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
அது நம்ம நிறைய இதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அது ரெக்கார்டு எலி தின்னுடுச்சு கடைசியில எஸ்பிஎம் சொல்ல போகுது.
நானே அப்படிதான்டா நினைச்சேன் ஆக்சுவலா. அந்த 30 June வரைக்கும் டைம் கேட்டாங்களே, ஏதாவது எஸ்பி ஆபீஸ்ல எரிச்சு விட்டுருவாங்க தீப்பத்திக்குச்சு ஏதாவது இதாயிருச்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். சுப்ரீம் கோர்ட் மண்டேலே தட்டி உனக்கு 3 டைம் இன்னைக்குள்ள நீ சப்மிட் பண்ற ஆல்ரெடி உன் டேட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நல்ல வேலை அப்படின்னு
இருந்துச்சு. எல்லாமே ஒரு டிஜிட்டலைஸ்டு, இது எல்லா டேட்டாவுமே அதுவும் இல்லாம இது ஒன்றும் மொத்த கண்ட்ரியோட எக்ஸ்பென்ஸோ இல்ல எல்லாரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ கேட்கல, ஜஸ்ட்
1,300
பேங்கோட கெப்பாசிட்டிக்கு இது ஒரு சின்ன இது, அதுக்கே 30 days அவங்க கேட்கறாங்க. அப்போ எஸ்பிஐ வந்து அதுவே கிளியரா தெரியல அவங்க ஏதோ ஹைட் பண்ண ட்ரை பண்ணலாம்.
எனக்கு உண்மையிலேயே அந்த பயம் வந்துட்டு இருக்கலாடு. இப்படி சுப்ரீம் கோர்ட் கேட்டப்ப சொன்னாங்களே 30 June 30 வரைக்கும் டைம் கொடுங்கன்ட்டு, நான் உண்மையிலேயே அதை இது பண்ண போச்சுரா எங்கேயோ எரிச்சு விட போறானுங்க தீ பத்திக்குச்சு எஸ்பிஐ ஹெட்
குவார்டர்ஸ். இப்ப எலெக்ஷன் டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்னொரு பில்லு கொண்டு வந்துருப்பானுங்க.
ஆமா மேபி அது நடந்திருக்கலாம். அதுதான்
பண்ணலாம் தானுங்க. இப்பவே கூட ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு டேட்டா ஹேக் ஆயிடுச்சு இல்ல வந்து சர்வர் பர்ன் ஆயிடுச்சு
எல்லா இடத்துலயும் நடக்கிறது
பண்ணிட்டு எப்படியும் ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இந்த மாதிரி இட்ஸ் அ காஸ் நேச்சுரல் காஸ் ஆர் ஆக்சிடென்ட்
அவுட் ஆஃப் கோர்ட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இது சுத்தி இருக்க எல்லாரும் டீம் பிளேயர்ஸ் ஆகி கோர்ட்ட வந்து ஜோக் பண்ணிடுவாங்க இப்ப என்ன பண்ணுவே அந்த மாதிரி. அதனாலதான் சீஃப் ஜஸ்டிஸ் உஷாராயிட்டாரு, உனக்கு 5 டைம் கொடுத்தாலும் நீ வேண்டாம் தவிர ஏதாவது பண்ணுவ, மரியாதையே அது 3 பிசினஸ்லயே முடியாதுல டேட்டா போட்டு.
அதே ஒரே இதுல எப்படி அப்லோட் பண்ணா ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்குதான் ஃபுல்லா அப்லோட் பண்ணிருக்காங்க யாரு டோனர் ரெசிபியன்ட்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து தனியா ஒரு லிஸ்ட் விட்டாங்க ஆல்பா நியூமெரிக்கல் கோட் இல்லாம, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தனித்தனியை விட்டு நீயே கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுங்க ரொம்ப ஷார்ப்பு டக்குன்னு உள்ள போகுது. மீடியால எல்லா நியூஸும் அவைலபிள் இருக்குல்ல, என்னைக்கு இந்த கம்பெனிக்கு ரைடு போயிருக்காங்க என்னைக்கு பாண்டுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அழகா எடுத்து இவங்களே அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் உட்காந்து.
ஏன்னா அந்த லிஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நான் கூட சொல்றேன் யாரு எனக்கு ரைடு போயிருக்காங்க.
ஆமா ஆமா, நானும் இந்த லிஸ்ட் ஃபுல்லா வச்சிருக்கேன் ஆக்சுவலி. அதனாலதான் எனக்கு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த இந்தியா கான்க்ளேவ் சமிட்ல பேசினப்ப சிரிப்பு.
டிஎம்கே வாங்கியிருக்காங்க 500-600 கோர்ஸ் ஃபியூச்சர் கேமிங். இவங்களேதான் சட்டமன்றத்துல இதுவும் பண்ணாங்க, ரம்மி எல்லாம் கேன்சல் பண்ணி.
நான் அததான் பேச வந்த அடுத்து. இப்ப டிஎம்கே என்னன்னா லைக் வாங்கினது 600 கோடி, அதுல முக்காவாசி அந்த ஃபியூச்சர் கேமிங் அந்த குரூப் தானே கொடுத்தது, டொனேட் பண்ணது.
ஆமா 500 கோடி அவங்கதான்,
அவங்கள்ட்ட 500 கோடி வாங்க.
அந்த பேன் இது கொண்டு வந்தது யாரு? அந்த பெட்டிங் இதெல்லாம்
நம்ம லிட்டரா வாங்க பண்ணாங்க. ஆமா,
டிஎம்கே என்ன கூத்து தெரியுமா? அது ஒரு தனியா ஒரு ஆர்டிகல் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பார்ட்டி வந்து பவர்ல இல்லாதப்பே அவங்க வந்து 45 கோடி வாங்கியிருக்காங்களாம் 2019. ஏதாவது காசு வாங்கிட்டுதான் இது பண்ணுவாங்களோ, நான் அந்த கம்பெனி பேர்லாம் இருக்குமோன்னு நினைச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி அந்த மாதிரி கம்பெனி பேர் எதுவுமே பெருசா அடிபடல. உள்ள போய் எடுத்து பார்த்தா சன் டிவி 10 crores போட்டுருந்துச்சு. எனக்கு ஒரு சார் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு
எடுத்து அவன் ஒரு மாதிரி இருக்கான். 1,300 கோடி கொடுத்துட்டு இருக்கான். அவன் ஏதோ எனக்கு டவுட்டா இருக்கான். அவன் வந்து ஒரு அலிகேஷனா வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு நபர் தான்
ஏர்டெல் போட்டு இப்படி அடிக்கிறோம். ஏன்டா நீ லாஸ்ட்ல இருக்க இவ்வளவு இது இது பண்றேன்ட்டு. இவங்க என்னடானா ப்ராஃபிட்டை மீறி இதாகுதுன்னா அப்ப அந்த காசு எங்க இருந்ததே தெரியலையே. கிடைச்சல 1,000 கோடி
அவ்வளவுதான் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா எதுக்கு என்ன மேட்ருன்றது.
இதுல சிஎஸ்கேவும் இன்வால்வ் இருக்கு தெரியுமா?
சிஎஸ்கே வந்து ஏடிஎம்கே தானே.
இது அதிமுக வந்து சிஎஸ்கே இது பண்ணிருக்காங்க. எனக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு குறிச்சு
பார்த்தோன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் தாங்க.
அதான் இந்தியா சிமெண்ட்ஸ் தான், பட் சிஎஸ்கேன்னு போட்டே இது பண்ணிடுச்சு. 3.8 crore அப்படின்னு போட்டிருக்கு அதிமுகவுக்கு. டிவிஎஸ்க்கு டிவிஎஸ்
ஒரு மனநிலையை கட்ட வைக்கிறாங்க. எப்படின்னு பாக்குறீங்கன்னா, அதாவது இட் இஸ் ஃபேர் அண்ட் இட் இஸ் காமன் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கெட் மணி ஃப்ரம் திஸ் கார்பரேட்ஸ் இன் ஆர்டர் டு கெட் ஃபேவர்ன்றாங்க. அதுதான் ஃபால்ட்னு நம்ம சொல்றோம். அதை நீ இந்த நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப வந்து ஒரு மாதிரி எனக்கே வந்து, ஓ இவங்க இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்கப்பா, அவங்க அதிகமா கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவரை யோசிப்பேன். ஏ ஆமா இல்ல, இதை நம்ம இப்படி பார்க்கவே கூடாது,
பார்க்கவே கூடாது, அதுதான் பிரச்சனை. ஆமா,
ஒரு மென்டாலிட்டியை மாத்துறது. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு காமன் ப்ராக்டிஸ் ஆயிரும்.
இது ஒரு காமன் ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிரும். அப்படியே நான் டூமிய ஃபேவர் பண்டி அப்படின்றது அப்படின்னு அந்த கேபிட்டல்ங்கிற வந்து இப்போ என்கிட்ட அதிகமா கேபிட்டல் இருக்கு அப்படின்னா நான் ஈஸியா எனக்கு தேவையானதை வந்து ஐ கேன் make it happen
through. அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகிறது. புதிய புதுசா ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்ல ஒரு பிசினஸோ அதுக்கப்புறம் வரவே செய்யாது. ஆல்ரெடி கேம்ல இருக்கிறவன் ஃபண்ட் கையில இருக்கிறவன் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும்.
டெஃபினட்டா. அப்போ இப்போ இந்த
இன்இக்வாலிட்டியோட இது ரிஃப்ளெக்ட் ஆகுது தானே? இந்த டாப் 1% ஆஃப் தி வெல்த் இதாகுது, எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுதுல. இப்ப கரெக்ட் தானே?
நான் அது ஒரு வெல்த் மேக்கிங் விஷயம்ல இருக்கவன் மட்டும்தான் திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு தேவையான மாதிரியான பாலிசிஸும் அவனுக்கு ஃபேவரான அவனுக்கு ஃபேவரபுளான இதுவும் நடந்துட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்துல மொத்த இது இந்த அரினாவ செட் பண்ற இந்த ஃபெசிலிட்டேட் பண்ற கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஷுட் பி எ ரைட் ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் பிசினஸ் டு த்ரைவ் இல்லையா? அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கணும் இல்லையா?
உங்க வேலை வந்து அதை இப்படி போக விடாம பாத்துக்கிறதா உங்க வேலை? ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இப்படி வெல்த் போய் குமியுதே அது ஒரு பிரச்சனை அப்படின்றத விட லெவல் பிளேயிங் ஃபீல்டா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்க பண்ணுமே தவிர, நான் உனக்கு ஒரு சிஸ்டம் செட் பண்றேன் எலக்ட்ரல் வாண்டுன்னு சொல்லிட்டு நீ அனானிமஸா இருக்கலாம், யாருக்கும் தெரியாது நீ கொடுத்தேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கின மாதிரி வெளில காமிச்சிக்க மாட்டேன். ஆனா இடி ரேட் வந்துச்சுன்னா டக்குன்னு காசு கொடுத்தா நீ அடுத்த நாள் வெளில வந்துடலாம் அப்படின்னா அதுவே முதல்ல இது இல்லையான்னு கேக்குறேன். இத வந்து யாரு அதிகமா வாங்கினா கம்மியா வாங்கினான்றது மேட்டர் இல்ல.
அதாவது 19 ஃபர்ம்ஸ்ங்க சரிங்களா, இந்த ஒரு 19 ஃபர்ம்ஸ் வந்து அதாவது மணி லாண்டரிங் வந்து சஸ்பீஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஃபிளாக் பண்றாங்க சரிங்களா.
சரி,
ஃபிளாக் பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னா மீன் வாயில் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆகுது. ஃபியூ 3 மந்த்ஸ் லேட்டர் வந்து அதில் வந்து 18 வந்து தூக்கிட்டாங்க கிடையாது அப்படின்னு சரிங்களா. என்னடா ஆச்சு இந்த 3 மந்த்ஸ்ல பாத்தோம்னா ஆல் தீஸ் 18 ஃபர்ம்ஸ் ஹேவ் பர்சேஸ்டு பாண்ட்ஸ்
இன். என்ன சொல்றாங்க, ஒரு இந்த எம்ஓஏ மாதிரிதான் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, ஒரு ஃபண்டு இது பண்ணி ஓகே உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை ஸ்மூத்தா போயிப்போம். இதுக்கு ரெகுலேட்டர் வந்து எஸ்பிஐயும்.
இதுல இன்னொரு கூத்து இருக்கு என்ன தெரியுமா, மேகா இன்ஜினியரிங் இருக்குல்ல அவங்க தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பயங்கரமா ஃபண்ட் பண்ண ஒரு இது எலக்ட்ரல் ஃபண்டு. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு 280 கோடி கிட்ட எலக்ட்ரல் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சொல்றாங்க சரியா. அப்படியே அந்த சைடு டேட்டா எடுத்து பார்த்தா அந்த எலக்ட்ரல் பாண்ட் டேட்டா எடுத்து பார்த்தா 193 crores தான் எஸ்பி ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. இதுலயே
இந்த 6000-12000 கோடியே வந்து தப்பாட்டுதான் இருக்கும்.
இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேட்டாவே ஃபுல் டேட்டா இல்லைன்றேன், அங்கங்க ஓட்ட உடசல் இருக்கு. இதெல்லாம் வந்து கரெக்டா செக் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நிறைய இது வெளில வரலாம்.
டிஃபிகல்ட் பண்ற எஸ்பி அந்த டேட்டாவை ஓகே இனி வர வழியில எல்லா டேட்டாவும் கொடுத்துருவோம் அப்படின்னு கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டான்.
ஆமா அதான் சொல்றேன், முடிஞ்ச அளவு சப்ரஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை சுப்ரீம் கோர்ட் மண்டியில தட்டத்தட்ட சார் இங்க இந்த எப்ப கொடுத்துறேன் எப்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தானே ரிலீஸ் பண்ணிருக்காங்க எந்த பார்ட்டிக்கு வந்து இது போச்சுன்ற டேட்டாவை இப்பதானே நம்மளுக்கு வந்திருக்கு. அதுதான் இதுல இருக்க பெரிய பிரச்சனையே ஆக்சுவலி. இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு டெம்ப்ளேட் இப்ப செட் பண்ணிட்டீங்க எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று கொண்டு வந்து நம்ம வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் நம்ம கையில இன்கம் டேக்ஸ் விங்கும் நம்ம கையில அப்படின்றப்ப இவனை ஃபர்ஸ்ட் ஏவி விட்டு அவனை நம்ம பக்கம் வர வச்சு ஃபண்டு பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்னா இப்ப நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நீங்க வந்து இப்ப உண்மையிலே ஒரு கிளீன் கவர்னன்ஸ் அப்படின்னா நீங்க உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும்னா, இப்ப ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன அட்வான்டேஜ்னா நீங்க இப்ப அதிகாரத்துல இல்ல அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குன்றதுனால நீங்க வந்து பாருங்க இதான் எங்களோட டோனர்ஸ் நாங்க ஓபன் ரிலீஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நீங்க வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க
எல்லாரும் பெனிஃபிஷியர் தான். பட் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா ஈடியும் எஸ்பிஐயும் ரூலிங் பார்ட்டி ஹேஸ் டு டேக் தி பர்டன், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர.
நீங்க அதிகாரத்துல இல்லைன்றதுனால நீங்க இப்ப ஏதோ நாங்க நேர்மையா இருக்கோன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. பட் நீங்க அதிகாரத்துல இல்ல, அது ஒண்ணுதான் மெயின். இது
இந்த டெம்ப்ளேட் இப்போ கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்கிராப் பண்ணலன்னா அடுத்த வர்ற பார்ட்டி இதேதான் ஃபாலோ பண்ணுவாங்க.
அடுத்து யார் வராங்களோ டெம்ப்ளேட் செட் பண்ணி
விட்டாங்க இந்தியாவோட ரூலிங் பார்ட்டியா வந்தா மட்டும்தான் இது மாறுமே தவிர வேற எந்த பார்ட்டியும் வந்தாலும் மீன் ஓப்பனா வேற யாருமே அதை இது பண்ணல, எல்லாருமே அதோட பெனிஃபிஷியரா தான் இருக்காங்க.
ஆமா அவங்க பேங்க் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ணல கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆமா
வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ ரன்னிங் ஒரு எக்கோ சிஸ்டமே டோட்டலா ஃபார் அவர் டேமேஜ் ஆகுற ஒரு ப்ராசஸ் ஆகுது.
எல்லாத்தையும் பேசிட்டு முக்கியமான கம்பெனியும் மறந்துட்டோம், அந்த சீரம் வேக்சின் தயாரிச்சாங்கல்ல. அதுவே ஒரு பெரிய இதுதானே. இப்ப லைக் ஞாபகம் இருக்கா இந்த பாலிசி எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தானே, கோவிஷீல்டு கோவேக்சின் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடைசியில பாத்தோம்னா 500 கோடிக்கு பாண்ட் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப அது கிரானிக் கேபிட்டலிசம் இல்லையா, வெல்த் கான்சென்ட்ரேட் ஆகி அவர் வீடெல்லாம் வாங்கினார் ஞாபகம் இருக்கா லண்டன் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் தாலியா.
இந்த சின்ன சின்ன இதெல்லாம் என்ன சொல்றது, உதயநிதி வந்து சதா சனாதானத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கெல்லாம் இங்கிருந்து நார்த் டாப் வரைக்கும் எல்லாம் கொளுத்திட்டு வந்தாங்க. ஐ மீன் அது பேசினதான் சரியா தப்பான்னு நான் பேச வரேன், பட் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இப்ப ஒருத்தனை பேச மாட்டேன் ரூலிங் பார்ட்டியில இருந்து.
இந்த யாருமே பேசலைங்கிறதான் உண்மை, ரூலிங் பார்ட்டியும் பேசல அப்போசிஷன் பார்ட்டியும் பெருசா தள்ளிக்கல.
அதான் யாருமே பேச மாட்டேங்க, இவனை சொன்னா இவன் நம்மள சொல்லுவான் ஓகே சொல்ல வேண்டாம்.
என்ன பேசலன்னா புரியல என்ன பேசலன்னு சொல்ற.
இல்ல ஒரு பிரஷிங் இஷ்யூவா வந்து போராட்டம் பண்றது
பேசல, இல்ல அக்யூஸ் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டி பேச மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்கி இது பண்றாங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது இதுல பேசுறது ஒரே ஒண்ணுதான் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு, மீதி எல்லாராலும் அமைதியா இருக்கு.
ஏ இவங்க நல்லா தான் டிஃபெண்ட் பண்றாங்க, அவங்க ஒரு கால்குலேஷன்லாம் போடுறாங்களே லைக் ரூலிங் பார்ட்டி, அவங்க சொன்ன மேட்ச்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எங்களுக்கு வந்து 303 எம்பி தான் இருக்கு.
இது அவங்க ஆக்டிவா இது டிபெண்ட் ஒன்றும் பண்ணல, அது என்ன சொல்றது, இது முட்டு கொடுக்குறாங்க ஏதோ ட்ரை பண்றாங்க.
அதுதான் இதுல இது இது கரண்ட் அப்பரோட இன்டர்வியூ ஒன்று இருக்கு சரியா, அவர் இந்த சிபிஐயோட செக்ரட்டரியா அவரோட ஒரு இதுல வந்து கேட்டிருப்பாரு. என்ன கேட்பாருன்னா, அதாவது அவங்க வந்து நேர்மையா தானே இருக்காங்க சார், நீங்க நேர்மையா இருக்கீங்க ஓகே, பட் இப்ப நீங்க டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கீங்கல்ல, அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஃபண்ட் வாங்கியிருக்கலாம், அதை பத்தி உங்களோட இது நினைக்கிற. அவர் என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த பிக் ஃபிஷ் ஹியர் அப்படின்றாரு, பிஜேபி பத்தி இது பண்ணுங்க, ஒயர் டாக்கிங் அபவுட் ஸ்மால் ஃபிஷ் அப்படின்றாங்க. நம்ம சொல்ல வர கன்சர்ன் என்னன்னா, இந்த மொத்த இதுவே தப்பு, அவருக்குமே அதை டிஃபெண்ட் பண்ண முடியலன்ற அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கிறப்ப, ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்கிறப்ப
அது கரெக்ட் தான், அதை டிஃபெண்ட் பண்ண முடியாம அதை வந்து அந்த இடத்துல அப்படி சொல்றது கரெக்ட் தான், வேற என்ன பண்ண முடியும், எடுத்திருக்காங்கன்றப்போ டூ மேட்டர் ரெண்டு விஷயம் தான் இருக்கு, ஒன்னு ஃபேவர் இல்ல அப்படின்னா த்ரெட்டனிங், ரெண்டு நடந்திருக்கு சரிங்களா, ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. அவங்களுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லற அமௌண்ட்டுக்கு மேல வந்து அவங்க வந்து அவங்கள தேர் பவுண்ட் டு பி அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. நம்ம ஒரு டேட்டா சொன்னோம் இல்லையா, 41 கம்பெனி அந்தது, தேர் பவுண்ட் டு பி அக்யூஸ்ட், ஐம் சேயிங் அட்லீஸ்ட் தேர் அட்லீஸ்ட் இந்த ரேடார் ஆஃப் அக்யூசிங்கிற மாதிரி ஒரு இதுல வர்றாங்க. அந்த 3000 கூட எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, மேபி வாட் காங்கிரஸ் காட் அப்படின்றத விட அவங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா தே காட் 50% மோர் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ரூலிங் அப்படின்றப்போ அதுல ஒரு ஐடியா வருது. ஆனா தே காட் டபுள் தென் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அது இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்குது, ஒன்னு த்ரெட்டனிங் நடக்குது, ஒன்னு வந்து ஃபேவர் நடக்குது. இந்த ரெண்டையுமே நீங்க ஒரு கேபிட்டல் ஒரு கேபிட்டலோட வேண்டேஜ் பாயிண்ட்ல இருந்து பாருங்களேன், கேபிட்டல் இருக்கவன் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அதை ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான். கேபிட்டல் இல்லாதவன் வந்து ஃபண்ட் பண்ண முடியாதவன் வந்து அந்த அவனுக்கான இவனுக்கு அந்த அது லெவல் பிளேயிங் ஃபீல்டா இல்லை, அது ஃபேவரவா இருக்கு, அது வந்து ஃபேவரிசம் நடக்குது அந்த இடத்துல அப்படின்றப்போ, ஃபண்ட் இல்லாத ஒருத்தன் இல்லை வந்து அடிக்குவேட் ஃபண்ட் டு ஆப்ரேட் அ பிஸ்னஸ் அடிக்குவேட் ஃபண்டோட வர்றவன் ஐடியாவோட வர்றவன் எப்படி பிக் ஃபிஷ் கான்ட்ரிபியூட் டார்கெட் பண்றதா கரெக்ட் ஏன்னா பிக் ஃபிஷ் இஸ் த ஒன் ஹூ இஸ் ரூலிங் பார்ட்டி அப்படின்ற ஒன்னு இருக்கு இல்லையா அதனால அங்க அதை இது பண்றப்போ அதுதான் வந்து கரெக்டான இதுவும் கூட நம்ம முன்னாடி சொன்னதுக்கு அர்த்தம் டிஎம்கேவும் பணம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் ஏன் நான் வந்து இப்போ வந்து டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து டக்குனு டிஎம்கே பக்கத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் ட
ஏன் வைக்க முடியாதுன்னா மத்த எல்லாமே ரீஜனல் பார்ட்டிஸ், இடி வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே கிடையாதுல.
நீங்க இடி விடுங்களா, இடி யாரு கண்ட்ரோல்லயுமே இல்ல. ஆனா நீங்க அந்த மேடம் பேசினப்ப பாத்தீங்க அப்படின்னா,
ஐ திங்க் யூ பேஸ்ட் யுவர் செல்ஃப் ஆன் ஹியூஜ் அசம்ஷன்ஸ் தட் தி மணி இஸ் கிவன் ஆஃப்டர் தி இடி ரெய்ட் ஹேப்பன்ட். ஃபார் ஆல் யூ நோ தி மணி வாஸ் கிவன் எர்லியர் அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் வி வென்ட் நாக்கிங் அட் தி டோர்ஸ். ஐ அம் மேக்கிங் சென்ஸ்? நோ. வாட் இஃப் தி கம்பெனிஸ் கேவ் தி மணி and after that we still went and knocked at their doors through ED? Is that a probability or not? That's an assumption which Rahul has made, that ED went and knocked at their doors, they wanted to save themselves and therefore they came up with the funds. One second assumption in that itself is, are you sure that they've given it to BJP? They probably gave it to the regional parties. What makes you assume so many things and build a narrative? The government has given and the state bank has done its job as per the orders given by the supreme court.
வந்து நாங்க ரைடு போயிருப்போம்ங்கற அடிப்படையில இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. இடி ரைடு போயிருக்கோம் ஆஃப்டர் இதுவோ அப்படினு.
காசு கொடுத்ததுக்கு அப்புறமும் போயிருக்கோம் அப்படினு.
போயிருக்கோம். நீங்க எப்படி அத போயிருக்கோம்னு நீங்க க்ளைம் பண்ணலாம்? அது உங்களோட இது கிடையாது. அது ஒரு அது பாடியாச்சு.
அது ஒரு ஆர்பிஐ மாதிரி ஒரு இன்டிபெண்டன்ட் பாடி.
அத அவங்க அதான் சொல்லல. அது வந்து ஒரு அது இடிக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஒரு அலையன்ஸ். பார்ட்டிஸ் பார்ட்டிஸ் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் என்டிட்டிஸும் பார்ட்டிஸும் அலையன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அவங்களோட எந்த ஒரு பார்ட்டிஸ் அப்படி 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 ஒரு இது அலிகேஷனுக்கு உட்படுத்த முடியாதுன்ற அதனாலதான் பிக் ஃபிஷர் கான்ட்ரிபியூட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு எதுக்கு அவர் சொன்னதை நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக வேணா டிஃபெண்ட் பண்ணலாம். அது டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதாண்டி அது ஒரு யதார்த்தமா தெரியுது. இட்ஸ் வெரி பிளெயின் ஃபேக்ட்.
அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தையே இவங்க டிசைட் பண்றாங்க.
நான் அததான் கேக்குறேன். சரியான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இப்ப மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க தானே அந்த லாவை வளைச்சு ஈடியை இது பண்ணி இந்த டெம்ப்ளேட் உருவாக்கி இருக்குது. ஸோ அப்போ மற்ற கட்சிக்கு வந்த பணம் வந்து அது மூலயமா வந்திருக்கான சான்சஸ் கம்மியில ஒரு ரைடு போனதுனால இங்க காசு வந்துச்சுன்னு அதை நம்ம எப்படி அதை கோரிலேட் பண்ண முடியும்னு
கேட்கறேன். இல்ல இல்ல இப்போ
இல்ல
டிஎம்கேக்கு வந்த அமௌண்ட் எல்லாம் வெறுப்படியா தெரியுது. இந்த ஃபியூச்சர் கேமிங் ஒரு 500 கோடி போட்டிருக்கான். அந்த ஃபியூச்சர் கேமிங் அந்த அவன் ஒரு
சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்றாங்க அத இவங்க அப்போஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம பார்க்க முடியும். இவங்களோட ஒரு கோஆபரேஷனுக்காக இப்ப இந்த 12,000 6,000 அங்க போயிருக்குன்னா மீதி 6,000 வந்து மத்த கட்சிஸோட கோஆபரேஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி
வச்சிருக்காங்க. இந்த பில்ல பாஸ் பண்றதுக்கே நீங்க அவ்வளவு திருமூலவுல பண்ணிருக்கீங்களே. மணி பில்லா பாஸ் பண்ணி அந்த இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல இவ்வளவு பர்சன்ட் தான் டொனேட் பண்ண முடியும் அதெல்லாம் இப்போ நீங்க ஏன் எடுத்து விடணும். இவ்வளவு அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்கன்னா நீங்க உண்மையிலே ஓப்பன் ஹானஸ்டா ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் டாக்ஸ் போட்டிருந்தா என்ன இப்போ இதாக இருக்க போகுது. சரி 18% இருக்கதா 2% டாக்ஸ்ன்னு போட்டிருக்கலாமே. 2% பெரிய அமௌண்ட் தானே இவங்க கோடி கோடியா கொடுத்ததுல பார்த்தா. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இவ்வளவுதான் நீங்க இது பண்ண முடியும். இந்த சைக்கிள்ல வந்து நீங்க இவ்வளவுதான் வாங்க முடியும் ஏதாவது ஒரு வச்சிருக்கலாம்ல. அது எல்லாத்தையும் ஓபன் அப் பண்ணி விட்டு அழகா என்ன பண்ணிட்டாங்கன்னா லைக் இடி ஐடி எல்லாம் இந்த பக்கம் எழுதி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி அழகா உருவாக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகாம இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு யாரு வந்து ஆட்சிக்கு வந்தாலும் இது ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம டைரக்டா போய் ஃபண்டிங் வந்து கேட்க வேணாம். இந்த மாதிரி இடி அனுப்பி விட்டு ரைடு போறோம்னா நீ காசு கொடுத்து அது பண்ணுன்னு சொல்லிட்டு.
அதாவது இந்த கோயில் திருவிழா நடக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு ஃபண்டு வேண்டி வரும். ஆனா கோயில் இருக்க பெரிய மனுஷங்க எல்லாம் போக மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க பசங்களை எல்லாம் அனுப்பி விடுவாங்க திருவிழாக்கு பைசா கேட்கறது. அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்ப இடி மாறிட்டு
இருக்கு.
போய் கொஞ்சம் ஃபண்டு டோக்கன் போட்டுட்டு வாங்க ரசீது நாங்க கொடுக்குறோம்.
நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லுவேன். நல்ல வேலை ட்ரக்ல சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எதிர்கட்சிகள் வந்து இடி பாண்ட அந்த ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ டோனர் லிஸ்ட் அது வேற ஓகேவா. ஏன்னா அவங்க அதிகாரத்துல இல்ல. அதிகாரத்துல இருக்க நீங்களும் வந்து டோனர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுண்ணா இவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. இவங்கவுங்க வந்து நாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு விட்டதுல கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் தி ஆக்ஷன் வி ஆர் டேக்கிங் அப்படின்னு சொல்ற லிஸ்ட்டை தான் நீங்க விடணுமே தவிர நாங்களும் இந்த டோனாஸ்ட்டை காசு வாங்கியிருக்கோம்ட்டா அதோட கேவலம் எதுவுமே கிடையாதுன்றேன். ஏன்னா அதிகாரம் உங்கள்ட்ட தானே இருக்கு. அந்த பில்லை நீங்கள் தானே பாஸ் பண்ணீங்க. ஏன் இப்போ கூட நினச்சா பண்ணலாமே அவங்க ஒரு மக்களோட இதை பீப்புள் வி வாண்ட் டு வின் த பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து எங்கள் மேலே வைக்கிற அலிகேஷன் இதுதான் ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லி ஏதாவது சொல்லலாம்ல. இடி ரைடு வந்து இப்போ இந்த 4 வருஷத்தில் நடந்துச்சு இல்லையா அந்த லிஸ்ட்டு கிடைக்காதா என்ன உங்களுக்கு. வாட் இஸ் த ஆக்ஷன் வி ஹவ் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டீங்கன்னா அதுவே ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் தானே. இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க தானே அர்த்தம்.
இப்போ என்ன சொல்றது நீ இதை வந்து ஒரு இடி ரைடு போயிடுச்சு அதுக்கு ஆக்ஷன் என்ன எடுத்தாங்கன்னு நீ யோசிக்கிற. பட் அந்த இடி ரைடு போற ஆக்ஷனே இதுக்காக தான். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மிஸ் அக்காம்ப்ளிஷ்.
ஓ இஃப் ஐ அம் நாட் ராங் சயின்டிஃபிக்லி அப்படின்றியா.
இப்போ நீ வந்து நீ என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கன்னு கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கறேன். அவங்க தான் ஏன் விடிட்
பாரு நீ வந்து அலிகேஷன் இதுதான் ஆனா நான் வந்து உண்மையா இருந்து இவ்வளவு வித மணி லாண்டரிங் நடந்ததை கண்டுபிடிச்சு இடி ரைடு விட்டு இவங்க மேல இந்த ஆக்ஷன் வந்து இந்த ப்ராக்ரஸ் இருக்குன்ற டேட்டா வந்து இவங்களால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதுக்காக அந்த நோக்கத்துக்காகவே இந்த பில் கொண்டு வரப்படல. இவங்க பண்ண டெம்ப்ளேட்டும் அதுக்காக பண்ணப்படலை. அது அவங்களோட இதுக்காக வளைச்சிக்கிட்டாங்க அவ்வளோதான். ஆமாம். மெயினாக நான் ஒன்று சொல்ல வந்தேன் லைக் இந்த எலக்ட்ரல் பாண்டிட்லேயே வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது டைரெக்டாக ஒரு காமன் மேன் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது கார்பரேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க ஓகே பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரன் பண்ணுறதுக்கும் காசு தேவை அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எப்படி நம்மளும் இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னா, இந்த கவர்மெண்டோட டெண்டர்லாம் சொன்னோம்ல, அவங்க போடுற அந்த ரோட்ல தான் நம்மளும் போறோம் இல்லையா. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது வருது, ஒரு டேம் கட்டுறாங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, நம்மளே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மினிஸ்டர் திறந்தப்பாரு, திடீர்னு சரிஞ்சு விழுந்துடும் அடுத்த நாளே வந்து. சோ அந்த குவாலிட்டி ஆஃப் இது வந்து குவெஸ்டன் பண்ணல.
அவரோட ப்ராஜெக்ட் வேல்யூ 100 க்ரோஸ் இருக்கும், அதுல 10 க்ரோஸ் 20 க்ரோஸ் இவன் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிருப்பான், சிமெண்ட் வாங்க காசு இல்லாம மணல போட்டு கட்டி இருப்பான், இப்படிதான் ஆகும்.
இது யார டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதுன்னா, அந்த சிட்டிசன்ஸ் தான் கடைசியில வந்து அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து யாருமே பெருசா இது பண்ணல. இந்த ஏர்டெல் எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்றேன்னா, லைக் வார வாரம் அதை பத்தி பேசுறதுனால அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். இப்ப கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு எலக்ட்ரல் பாண்டுன்ற ஸ்கீமை கொண்டு வந்து இப்படி பண்றதுனால, அவன் அந்த காசை போட்ட காசை எங்க எடுப்பானா, கடைசியில நம்ம பண்ற ரீசார்ஜ்ல தான் அது வந்து சேருதுன்ற அந்த காசும் எல்லாமே இதனாலதான் இன்ஃபிளேட்டும் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம தலையில இருக்குன்றதை நிறைய பேர் வந்து உணர
மாட்டாங்க. இது ஒரு என்னது, அவங்களோட காசை அவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க, கார்பரேட்ஸ் இந்த காசை திருப்பி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்னு புது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுற மாதிரி புது பிசினஸ் வராது. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீ 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க, இன்னொரு பிளேயர் வர்றான், அவனால அது 8 ரூபாய்க்கு கொடுக்க முடியும், அவன்கிட்ட அதுக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்டு டெக்னாலஜியோ இல்லை இம்ப்ரூவ்டு ப்ராசஸோ இருக்கு. ஸோ இதோட பெனிஃபிஷியரி வந்து பீப்புளா இருப்பாங்க. இன்ஃபிளேஷனுக்கு போகாம இன்னொரு இன்னோவேஷன் டெக் மூலமா அவனுக்கு காசு கம்மியாட்டு சேம் சர்வீஸ் கிடைக்கும். இப்ப இந்த பிக் பிளேயர் என்ன பண்ணுவான், இவனை எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி ஒரு ஃபேவர் வாங்கி இது பண்ணுவான். இதனால திரும்பவும் அஃபெக்ட் ஆக போறது யாரு, அப்பவும் பீப்புள்.
அப்பவும் பீப்புள் தான் சொல்றேன். இப்ப அந்த எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்து உனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னா, ஒரு நாள் நினைச்சா காம்படிஷன் ஈஸியா கில் பண்ண முடியும்ல,
காம்படிஷனை இது பண்ண முடியும். அந்த காம்படிஷன் பை சான்ஸ் அது பீப்புளுக்கு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷனா இருந்துச்சுன்னா அது கடைசி வர அது ரீச் ஆகாமலே போயிடும்.
இன்னைக்கு டெலிகாம் செக்டர்ல இருக்க பெரிய பிரச்சனையே நான் அததான் பாக்குறேன். காம்படிஷன் இல்லாம மார்க்கெட்ல இன்னைக்கு 3-4 பேர் இருக்கிறதுனாலதான் நாளைக்கெல்லாம் தெரியல 10 வருஷம் கழிச்சு லைக் எவ்வளவு நம்ம பே பண்ண போறோம் அந்த டேட்டாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல உனக்கு காம்படிஷன் அதனால இருக்கதே 2 பேர் 3 பேர்ன்றப்ப நீ அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்ப கடைசி வரைக்கும். உனக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றப்ப, இப்படி எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாவோ ஃபண்டு பண்ணுற மூலியமாவோ அவங்க வந்து அவங்க லாஸை வந்து வளர்ச்சிக்கிட்டாங்கன்னா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சீரம் வேக்சின் சொன்னோம்ல, லைக் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது லைக் கோவிஷீல்டு கோவேக்சின் தான் நம்ம ஊரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கேட்டு கூட அடிக்கடி இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பான் பாட்காஸ்ட்டில். பெஸ்டல் அனாலிசிஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, இந்த ரீசன்காக தான் பெஸ்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி ஒரு நாட்டில் வந்து லைக் பிஸ்னஸ் பண்ணலான்னு வரப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தெரியுது, ஓகே எலக்ட்ரல் பாண்டு கொடுத்து தான் என்னால் மேலே போக முடியும் அப்படின்னா அந்த காசை.
இப்போ அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சு, இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்றப்போ மற்றவங்க அந்த மார்க்கெட்ல இருக்கவங்களோட பார்ப்பாங்க, அவங்களோட விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா. அப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது இந்த கம்பெனி தான் இருக்கு, இப்போ இந்த கம்பெனி வந்து ஹைலி நமக்கு காம்படிட்டிவாக இருக்கும், நம்ம வந்து இப்போ இது இப்போ இந்த கம்பெனிக்கு வந்தோம் அப்படின்னா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றப்போ, ஒன்றும் இல்லை ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட்டா முடிஞ்சு இவனை உள்ளே வர முடியாமல் நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. இல்லை நம்ம வந்து இந்த காம்படிட்டிவான ஸ்பேஸில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு பே சர்டைன் சம் ஆஃப் அமௌண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த, இப்போ இந்த இதை ஸ்குவாஷ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு 20 இயர்ஸ்லாம் போயிருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அமௌண்ட்டே வந்து ஃபைனான்சியல்ஸ் பிஸ்னஸ் ஃபைனான்சியல்ஸில் 24 பெர் இயர் ஃபார் எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு ஒதுக்கி வைக்கணும்.
புக்ஸ்லயே தனியா மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, இனிமேல மிசலேனியஸ் போடாம ஓபனா பொலிட்டிக்கல் பார்ட்டி டொனேஷன் அப்படின்னு
போட்டுருவாங்க. டு ரன் எ பிசினஸ் டு கனெக்ட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி
18% கீழ இபி இத்ர பெர்சன்டேஜ்
அந்த மாதிரி ஒரு தனியான ஒரு நார்மலைஸ்டான ஒரு இதா இருக்கு.
அந்த இபி போகலனா இடி உள்ள வரும்.
இது வந்து ரொம்ப ஒரு பேடான ஒரு இதா இருக்கும். இப்ப இந்த இபி ட்ரெண்ட் வேற, இந்த இடியில போய் இதை வேற பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடி இந்த ட்ரெண்ட் டெம்ப்ளேட் வேற செட் பண்ணிருக்காங்க இல்லையா, போய் இது பண்றது அது வந்து உண்மையிலே ஒரு ஹாஸ்டைலான ஒரு என்விரான்மெண்ட் தான் நமக்கு. எதுக்கு இப்ப ப்ரோ இப்ப ஈடி ஈடி போனா வந்து அதுல வந்து அவங்க தப்பு பண்ணாதானே இல்ல பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஒரு ஈடி போறதோ இல்ல ஒரு ரைடு போறதோ அதுல இந்த பிசினஸ்க்கு வந்து நான் உன்னோட டெய்லி டே டு டே ஆப்ரேஷன்ஸையே என்னால ஒரு ஒரு வாரத்துக்கு முடக்க முடியும் அப்படின்றப்போ அவனுக்கு அந்த லாஸ் ஒரு வாரம் கட் பண்றான்னு இழுத்து போட
வேண்டியதான
முடிஞ்சு நினைக்கிறேன். ஆமா அந்த மாதிரி ஒரு இடி ரைடு போனா வந்து டே டு டே பிசினஸ் ஆப்ரேஷன்ஸே வந்து ஒரு ஒரு 500 பிளஸ் எம்ப்ளாயி ஒர்க் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல யூ கேன் ஈஸிலி டிசரப்ட் தேர் டே டு டே ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது வந்து
ஆனா
இப்ப கேட் சொல்ற விஷயத்த வந்து பைஜூஸ்ல பண்ண முடியாது ஏன்னு சொல்லு.
ஏன்னா அவர் எம்ப்ளாயிஸ்க்கு தான் அவர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாரு.
அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டேன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு நீ எப்படி பண்ணு டிஸ்டர்ப் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏ ஆமாட்டா பைஜூஸோட பேர் வரவே இல்லை தானே எலக்ட்ரல் பாண்டு பர்ச்சேசிங்ல, அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா.
எலக்ட்ரல் பாண்டு பர்ச்சேஸ் பண்ற அளவுக்குலாம் அவங்க உள்ளுக்குள்ள அவரோட ஸ்டேக் ஹோல்டர் வந்து அவ்வளவு 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 பிரியா
இந்தியன் ஜெர்சி ஸ்பான்சர் பண்றாங்க, மெஸ்ஸி இது பண்றாங்க, ஒரு எலக்ட்ரல் பாண்டு வாங்கி போட்டுருந்தா நேரம் பிரச்சனை முடிச்சிருக்கும் போலயே. இந்த பர்சன்ட் நம்ம கவர் பண்ணவே போயிட்டோம். யாராவது பைஜூஸ் எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா உங்க ஓனர்கிட்ட சொல்லுங்கப்பா. இதுதான் இதுதான் மேபி ரீசனா இருக்கலாம் கேட்டு, இது நடந்துருந்துச்சுன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி ஏதாவது காப்பாத்தி விட்டுருப்பாங்களே.
என்சிஎல்லாம் கொஞ்சம் நடுநிலையா இருக்காங்கல்ல இப்ப பைஜூஸ் மேட்டர்ல.
ஆமா
அந்த மாதிரி ஒருவேளை நடுநிலையா இருக்கு காரணம் அது போல
இருக்கலாம் மேபி.
ஒரே ஒரே ஒரே
ஐடியால பசங்க இருக்காங்க பைஜூஸ். பேடிஎம் பேரும் இல்லையே, நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு வெளியிட்டு இருக்க டேட்டா.
அதாவது இந்த டெக்னாலஜி சைடுல இருக்க டிரைவிங்கா இருக்காங்க இல்லையா, டிரைவிங் டிரைவிங் இண்டஸ்ட்ரி, டிரைவிங் இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரியான ஒரு இத வரல.
அது ஒரு மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, நாங்க கோடு போட்டு இந்த பக்கம் இருக்கவங்களை மட்டும் தான் நாங்க எஸ்டாப்லிஷ்டு இதுதான் நாங்க இப்போ லெகசி பிரான்ச்.
மாரல்ஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, அது எனக்கு தெரியல.
எனக்கு ஃபினான்ஸ் புக்கில் வந்து ஆப்வியஸ்லாக நாங்கள் ஃபண்டு இவ்வளோ கொடுத்தோன்னு ரெஜிஸ்டர் ஆக போகுது அப்படின்றப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் காசு கிடச்சிருக்குமே. இந்த மாதிரி விசி ஃபண்டிங் தான் கொட்டி இப்போ கம்மியாக இருக்குது, அது வேறு விஷயம். பட்டு உங்கள் கம்பெனிக்கு விசி ஃபண்டிங் வருதுன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, அவங்க வந்து லெகசி பிராண்ட்ஸ் பின்னாடி போனதுனால அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி அடுத்தடுத்ததில் இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வந்துருப்பாங்கன்னு
நினைக்கிறேன்.
முன்னாடி அது வந்து அப்படியே அப்படின்னு சொல்லி இதா இருக்கு. ஆமா, அவ்வளவுதான் கிட்ட, வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு. லைக் மெயினானனா இல்லை இந்த பெர்ஸ்பெக்டிவை கவர் பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லைக் சில ஃபார்மா கம்பெனிஸ்லாம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு 6-7 கம்பெனி வந்து ட்ரக் குவாலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவங்களாம். நம்ம ஒரு நியூஸ் கவர் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, அது ஆப்பிரிக்காவில் வந்து காஃப் சிரப்பு.
ஆப்பிரிக்காவில் உஜ்பெஸ்தான்
அப்படியா? இல்லை ஆப்பிரிக்காலேயும் ஒரு இதுதான் கமீபியாவா ஏதோ ஒரு இது இந்தியன் manufactured பண்ண அந்த காஃப் சிரப் குடிச்சு குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு.
அது அதான்
உனக்கு வாங்கிருக்கான்னு தெரியல.
ஆமா, அதுக்கு அப்புறம் நிறைய நம்மளோட ட்ரக் டெஸ்ட் இதெல்லாம் நிறைய பிரச்சனை ஆச்சு. அதுக்கு அப்புறம் அது எலக்ட்ரல் பாண்ட் போயிடுச்சு அதுக்கு. ரைட்.
இல்ல ட்ரக் குவாலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆனவங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆப்பிரிக்கால உஸ்பெகிஸ்தான்ல இது பண்ணவங்க இறந்த குழந்தைங்களுக்கு சப்ளை பண்ணவங்க பாண்ட் வாங்கியிருக்காங்களா இல்லன்றது தெரியல. பட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லது இல்லைன்னு சொல்ல வரேன். மத்தது கூட இது பண்ணி விட்டுறலாம், பட் இந்த உயிரோட விளையக்கூடிய விஷயத்துல வந்து இது பண்றது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணதெல்லாம். என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுன்ற மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க.
அதான் 18% பெரிய அமௌண்ட்பா ஒரு ஸ்கீமோட. அதுவும் இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்டோட 20% இது 2023-24 அந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டோட 20% இந்த அமௌண்ட். இந்த மாதிரியான நடுத்தர மக்களோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போற ஸ்கீமோட இது இருக்கும் இல்லையா, அது அதெல்லாம் வந்து 12,000 கன்சிடரபிள் அமௌண்ட் அவங்களுக்கு ஒதுக்கப்படுற ஒரு அமௌண்டா
இருந்துருக்கு. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இதை கட் ஷார்டேஜ் பண்ணிக்கிட்டே.
இப்போ நன்றி ட்ரக்லாட் கேட், இந்த எலக்ட்ரல் பாண்ட் எபிசோடுக்கு வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்து சொன்னதுக்கு. அண்ட் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஓரளவுக்கு இந்த ஏ டு இசட் ஆஃப் எலக்ட்ரல்
பாண்ட் நல்லா நோட் பண்றதா, ஷேர் பண்ணாதான் கட் பண்ணணும்ன்ற
அப்படி சொல்ல வரல. லைக் நான் முடிஞ்ச அளவு இதோட ஏ டு விசிட் கவர் பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்டெப்தா நாங்க ஏன் இந்த கம்பெனி வைஸ் டேட் எல்லாம் போனோம்னா அது ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த கம்பெனி இவ்வளவு வாங்கியிருக்கு, அந்த கம்பெனி இவ்வளவு வாங்கியிருக்கு, அதை பத்தி நாங்க பேச விரும்பல. அதனாலதான் மெயினா அது ஃபோக்கஸ் இல்லாம அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதை பத்தி தான் மெயினா பேசணும்னு இருந்தோம். சோ அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல டீ கடை பெஞ்ச் எபிசோடில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோபோ கேட் மற்றும் ட்ரக்லாட்.